السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. والمؤمنون والمؤمنات بعضهم أولياء بعض يأمرون بالمعروف وينهون عن المنكر ويقيمون الصلاة ويؤتون الزكاة ويطيعون الله ورسوله أولئك سيرحمهم الله إن الله عزيز حكيم. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவின் பேரருளால் அவனுடைய திருமறை குர்ஆனின் ஒரு சில திருவசனங்களுக்கும் அந்த வசனங்களின் வழிகாட்டியாக வாழ்ந்து நமக்கு விளக்கி காட்டிய நம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சில நடைமுறைகளையும் நாம் தெரிந்து கொள்வதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். எந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானோ, அந்த அல்லாஹ் எவற்றையெல்லாம் நாம் தெரிந்து கொள்கிறோமோ, அப்படி தெரிந்து கொண்டவைகளை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து இந்த வாழ்க்கைக்கு அப்பால் இருக்கிற மற்றவர்களை இந்த வழிக்கு அழைக்கக்கூடிய நன்மக்களாலும் ஆக்கல்வாராக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, திருமறை குர்ஆன் அல்லாஹ்வினால் இறக்கி அருளப்பட்ட வேதங்களில் கடைசி வேதம் என்று நாம் எல்லாம் நன்கு அறிவோம். இந்த திருமறை குர்ஆனில் குர்ஆனை இறக்கி அல்லாஹ் அந்த குர்ஆனை பற்றி சொல்கிற போது, வலக்கது எஸ்ஸர்னல் குர்ஆன் லித்திக்ர் ஃபஹல் மின் முத்தக்கிர் என்று ஒரே அத்தியாயத்தில் இரண்டு மூன்று தடவை மடக்கி மடக்கி சொல்கிறார். திட்டவட்டமாக இந்த குர்ஆனை நாம் லேசாக்கி வைத்திருக்கிறோம், இதை படித்து அறிவு பெற வேண்டும் என்று விரும்பக்கூடிய யாரேனும் இருக்கிறீர்களா என்று அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறான். அப்ப அல்லாஹ் இறக்கிய குர்ஆனை அல்லாஹ்வே தான் லேசாக்கி வைத்திருப்பதாக சொல்கிறான். ஆனால் அல்லாஹ்வுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? நாம் ஒரு சில செயல்களை கஷ்டமான காரியங்களோட என்ன சொல்லுவோம்னா, லேசுப்பா பிரச்சனை இல்லை, ரொம்ப தூரமா இருக்கும், எங்கேயாவது அனுப்ப வேண்டிய கட்டம் வந்தா என்ன சொல்லுவோம், பக்கத்தில் இருக்கு போயிட்டு வந்துரு, லேசா கொஞ்சம் தூரம் நடந்துடலாம் என்று சொல்லுவோம். போறவன் தெரியும் கஷ்டம், அவனுக்கு அப்பதான் தெரியும் அவனுக்கு. ஆனா இப்படி அல்லாஹ் சொல்லுவானா? சொல்லாமா? சொல்லாமா? சொல்லக்கூடாது. ஏண்டா அல்லாஹ்வுடைய வாக்குல ஏமாற்றுவதற்காக அல்லது ஒன்றை சிரமமான ஒன்றை எளிமையாக காட்டுவதற்காக அப்படியெல்லாம் இருக்கவே செய்யாது. அல்லாஹ் ஆணையிடுவதற்காகவே உரியவன், அவன் எதை எப்போது எப்படி செய்ய வேண்டும் அதை அப்படியே சொல்லி காட்டுவான், அதை அப்படியே விளக்கி காட்டுகிற அம்சம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணி. அதனால குர்ஆன் லேசாக்கி வச்சிருக்கோம்டா, குர்ஆன் எப்படி இருக்கும், லேசாகத்தான் இருக்கும். ஆனா நமக்கு லேசா இருக்கான் இல்ல, லேசா இருக்கான்னு தெரியல. அப்ப குர்ஆனை நாம் படித்து பார்க்காத, நான் அடிக்கடி எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், எல்லாரும் சிரிப்பாங்க, சிரிக்கத்தான் சொல்றேன், யோசிக்கதான் சொல்றது. இந்த இஸ்லாமிய சம்பந்தப்பட்டதெல்லாம் நீங்க பாருங்க, இஸ்லாமிய மார்க்கத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, குர்ஆனை ஓதுகிறோம், குர்ஆனை ஓத போயிருக்கான் என் பையன், அரபி கல்லூரின்னு சொல்லுவாங்க, கல்லூரின்னு சொல்லிக்கிட்டு அரபி கல்லூரி என் பையன் ஓதிக்கொண்டிருக்கிறான், கர்த்தம் பாத்தியா ஓதுகிறார்கள், மூணுது ஓதுகிறார்கள், ராத்திரி ஓத வாருங்கள், இதெல்லாம் எப்படி சொல்லுவாங்க, ஓதுறது ஓதுப்பாங்க. ஆனால் யாராவது ஒரு ஆள் என் பிள்ளை எல்கேஜியில் ஓதிக்கொண்டிருக்கிறான்னு சொல்ல மாட்டாங்க, என் பையன் பிளஸ் டூவில் ஓதிக்கொண்டிருக்கிறான், பிஏவில் ஓதிக்கொண்டு சொல்ல மாட்டாங்க, என்ன பிஏல ஓதுறானா, என்னப்பா சொல்கிற ஓதுறேங்கிற அப்படி என்ன ஆச்சு அப்படி சொல்ல மாட்டாங்க. சொல்ல சொன்னால் கூட சொல்கிறவனை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, என்ன ஓதுறான்னு சொல்ல சொல்கிறேன். அப்ப ஓதுகிறான் என்ற வார்த்தையை யாரெல்லாம் எங்கெல்லாம் பயன்படுத்துறாங்களோ அதுக்கு அர்த்தம் என்னென்னா விளங்காதுன்னு அர்த்தம், விளங்காமலேயே ஒன்றை படிக்கலாம், அதுக்கு பேர் ஓதுறது. உண்மையிலே யோசிச்சு பாருங்க, உலகத்தில் எந்த ஒரு நூலையாவது அர்த்தம் தெரியாம யாராவது படிப்பாங்களா? படிக்கணும்டா எங்கேயாவது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு புஸ்தகத்தை எடுத்து படிப்பான் உடனே, படிக்கும்போது என்னப்பா படித்தேன், என்ன படித்தேனா, என்ன கேள்வி கேட்குற அப்படி யாராவது சொல்லுவாங்களா? படித்து வச்சுட்டு அழகாக சொல்லுவோம் அப்படிதானே. ஆனான்னு படித்து கொடுக்கும்போதே அணில்னு சொல்லி கொடுக்குறான். ஏன்னு சொல்லும்போது எஃப்ஆர் ஆப்பிள்ன்றான். ஒரு பழத்தையும் காட்டி ஆப்பிள்னு சொல்லி கொடுக்குறான். அப்போ ஏன் ஒரு எழுந்து சொல்லும்போதே ஒரு ஆப்பிள் வார்த்தையை சொல்லி கொடுத்து அதுக்கு பொருள் இருக்குது என்று காட்டுறான். இன்றைக்காவது உங்கள் காலை கேட்டுக்கிறீங்களா? அலிஃப் ஆ அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு ஆட்சி சொல்லி கொடுத்தாங்களா? உலகத்திலேயே அகராதியில் இடம்பெறாத ஒரு வார்த்தையை படிக்கக்கூடியவங்க முஸ்லீம்கள் தான். அது இந்திய முஸ்லீம்கள். அகராதி அரபி அகராதியில் கிண்ணியும் கிடையாது. இன்னி பின்னி கிண்ணி மின்னி தின்னின்னு ஒரு வார்த்தையே கிடையாது. இன்னியாவது இருக்குது, கிண்ணி கிடையாது. பீனக்கும் பூனக்கும் பானக்கும் பைனக்கும் என்னது அது? பூனக்கும் என்னது? பூனக்கில் என்னது? யாராவது சிரிக்கிறீங்க? யாராவது கேட்டிருப்பாங்களா? இப்போ லேட்டஸ்ட் திப்பன் நிப்பன் குப்பன் கப்பன் இப்படி. அட திப்பன்னா என்னதுப்பா, கப்பன்னா என்னது? தமிழ் சொல்லி ஒத்துக்கொள்வானா? இங்கிலீஷ் கடப்பட சொல்லிட்டு ஏய் படிச்சு போங்க அப்படி படிப்பானா? விட மாட்டோம். நம்ம எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிடுவோம். என்ன படத்தை கொடுத்துக்க, 1000 2000 படம் கொடுத்துருக்காரு, என்ன விளங்காமல் படித்து கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நீங்கள் என்னைக்கா சிந்திச்சிருக்கிறீங்களா? என்னடா கிப்பன், அது என்னது? பீனக்கும் பூனக்கும்னு என்னது? யாராக செஞ்சிருக்கலா? யாராவது செஞ்சிருக்கலா? இல்லை தானே? இல்லை. அப்போ இன்னும் நான் இன்னும் சொல்ல ரொம்ப கவலைக்குரிய செய்ய தெரியுங்களா, உலகத்திலேயே படிக்கப்பட வேண்டிய ஒரு புஸ்தகம் பேர் எதுக்கு மட்டும்தான் தெரியுமா உங்களுக்கு? எதுக்கு மட்டும்தான்? குர்ஆன் சொன்னாலே குர்ஆன்ங்கிற வார்த்தைக்கே படிக்கப்பட வேண்டிய புஸ்தகம்னு அர்த்தம். ஆனால் எவ்வளோ பெரிய துர்பாகியம் பாருங்க, எது படிக்கப்பட வேண்டிய புஸ்தகம் அது மட்டும்தான் படிக்கப்படலை. அப்போ மனிதன் யார், அவன் எங்கிருந்து வந்தான், ஏன் வந்தான், அவனை படைத்தவன் யார், படைத்தவன் எங்கே இருக்கிறான், அவன் என்ன சொல்லுகிறான் என்பது போல எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடிய இதுதான் குர்ஆன் தான். அந்த குர்ஆனை மட்டும்தான் பொருள் தெரியாமல் படிக்கிறோம். இது படிக்கணும் சொல்றதே இல்லை, ஓதுறோம். குர்ஆனை ஓதக்கூடியதுக்கு மக்கள்ல மிக குறைந்தவர்கள். அந்த குறைந்தவர்களும் புரியாமல் படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த குர்ஆனை புரியாமல் படித்ததுனால தான் இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயத்திற்கு எல்லா வகையான அநியாய அட்டுழி இழைக்கப்படுவதற்கு முக்கியமான காரணம் குர்ஆன் படிக்க தெரியாதனால தான். நம்ம நினைக்கலாம் நம்ம மாற்று மத சகோதரர்கள் இந்துக்கள் ஆர்எஸ்காரன் அடிக்கிறாங்க, கிடையவே கிடையாது. அப்படி அடிக்கிற அதிகாரத்தை அல்லாஹ்வுத்தாலா கையில் கொடுக்கவும் இல்லை. ஒருவேளை கொடுத்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அதை மாற்றி அடித்தவர்களெல்லாம் அவங்க இந்த அடித்தவர்களுக்கு அடிமையாகிற வரலாறு தான் திருமறை குர்ஆனுடைய வரலாறு. அப்போ நிரந்தரமாக ஒருத்தருக்கு கொடுமையும் தொல்லையும் அநியாயம் அக்கிரம் இழைக்கப்படுது சொன்னால் குர்ஆனுடைய பார்வையில் அல்லாவே சொல்கிறான். குர்ஆனுடைய வசனங்கள் படித்து காட்டப்பட்ட பின்னால் அதை யார் புறக்கணிக்கிறார்களோ அவனை விட மிகப்பெரிய அக்கிரமக்காரன் ஒருத்தன் கிடையவே கிடையாது. இந்த அக்கிரமக்கார பாவிகளை நானே தண்டிப்பேங்கிறான் அல்லாஹ். அப்போ அல்லாஹ்வுடைய பார்வையில் மிகப்பெரிய அக்கிரமக்காரன் யார் என்றால் யார் குர்ஆனுடைய வசனங்களில் அலட்சியம் காட்டுகிறார்களோ, அதை சொல்லப்படுகிற போது படிப்பதில்லையோ, இவன் அக்கிரமக்காரன் அல்லாஹ்வுடைய பார்வையில். நம்ம அக்கிரமக்காரன் குடிக்கிறவன் விசாரம் பண்றவன் கூட்டம் போடுறவன் திருடுறவன் அநியாயம் இவன் நினைக்கிறோம், அவனும் ஒரு வகையில் அக்கிரமக்காரன் தான். ஆனால் அல்லாஹ் மிகப்பெரிய அக்கிரமக்காரனாக சொல்வது குர்ஆனை எவன் படிக்கும் போது அது விளங்கா படிக்கிறானோ அலட்சியப்படுத்துகிறானோ அவள் மிகப்பெரிய அக்கிரமக்காரன் சொல்றான். அவன் இன்றைக்கு வந்திருக்கிற முஸ்லீம்களுக்கு வேதனை, முஸ்லீம்களுக்கு கொடுமை, முஸ்லீம் சகோதரர்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள், முஸ்லீம் வீடு சூறையாடப்படுகிறது, அவருடைய வியாபாரிகள் எரித்து கொளுத்தப்படுகிறது, இப்படியெல்லாம் நம்ம கேள்விப்படுறோமே, இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் முஸ்லீம்கள் திருமறை குர்ஆனை மறந்து விட்டார்கள். குர்ஆனுடைய போதனை விட்டு மிக தூரமாக சென்று விட்டார்கள். ஆகவே அல்லாஹ்வே தருகிற தண்டனை என்றுதான் திருமறை குர்ஆன் சொல்கிறது. எனவே அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால இந்த நாட்டில் அரபு நாட்டில் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம், அது குறிப்பாக சவுதி அரேபியாவில் கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். இந்த சவுதியாவில் அரபு நாட்டில் கிட்டத்தட்ட 150 இடங்களில் அழைப்பு மையம் என்று வைத்து ஒவ்வொரு மொழி பேசக்கூடிய ஒவ்வொரு அறிஞர்களை மார்க்க தெரிந்தவர்களை கொண்டு வைத்து அவர்கள் மூலமாக மார்க்கத்தை போதிக்க வேண்டிய சிறந்த ஒரு எண்ணத்தோடு செய்திருக்கிறாங்க. இங்கே இன்னொரு வாய்ப்பும் கூட நமக்கு என்னன்னு சொன்னால், நம்ம நாட்டில் இவைகளெல்லாம் மார்க்கமற்றவைகள் என்று நாம் சொல்லும்போது அதை எதிர்ப்பவர்கள் நாட்டில் அதை நடைமுறைப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு பெருங்கூட்டம் இருக்கிறாங்க. ஆனால் இங்க அல்லாஹ்வுடைய கிருபையினால் அவைகள்லாம் இல்லை. அரபு மொழியை காதில் கேட்கிறோம், அரபு மொழியை அரபு எழுத்துக்களை கண்ணால் பார்க்குறோம். ஆக இங்கு குர்ஆனை படிப்பதும் குர்ஆனை தெரிந்து கொள்வதும் எளிமை என்பதை நான் தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் குறிப்பாக குரான் அல்ல எளிமையான சொல்றதுக்கு என்ன காரணம்டா, நீ கொஞ்சம் கவனமா படிச்சுன்னு வச்சுங்க. அல்லாவுடைய கிருபை நான் ரொம்ப நாளா யோசனை செய்து யோசனை, அல்லாஹ் ரொம்ப லேசுங்கிறானே. அந்த லேசான குரான் நமக்கு எப்படி விளக்குறது? ஆலிமெல்லாம் கஷ்டம்னு சொல்றாங்களே, நம்மளுக்கு கஷ்டம் மாதிரி தெரியுது. என்ன எப்படி அல்லாஹ் லேசாக்கலாம் என்று இப்படி யோசி யோசி பார்த்தேன். அல்ஹம்துலில்லாஹ் அப்படி யோசி பார்க்க ஆரம்பிச்சோன்னு நமக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு. குரான ஒட்டுமொத்த வார்த்தைகளை எல்லாம் நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா, மடங்கி மடங்கி வர்ற வார்த்தையெல்லாம் எண்ணி பார்த்து நீக்கினா குரான் ஒரு 600 வார்த்தை தான் இருக்குது. அப்ப 600 ஒரு 800 வார்த்தை 1000 வைங்களேன். இன்னைக்கு நம்ம தமிழ் பேசுறோம், அது மாதிரி இங்கிலீஷ் நீ படிச்சிருக்கீங்களா? 800,000 வார்த்தை படிச்சிருப்பீங்க. நீ கொஞ்சம் எடுத்து ஆச்சரியப்படுவீங்க, அந்த அளவுக்கு ஏராளமான வார்த்தை நம்ம படிச்சிருக்கிறோம், மனசுல வச்சிருக்கிறோம், மன நம்ம பதிவு செய்து வச்சிருக்கிறோம். அப்ப இந்த 800,000 வார்த்தை படிக்கிறது கஷ்டமா இல்லை? அப்ப நம்ம படிக்காதனாலதான் இன்றைக்கு அந்த குரான் நம்ம தூரமா இருக்க காரணம், அந்த குரான் நம்ம என்னன்னு சிந்திக்காத காரணம். எந்த அளவுக்குண்டா, நம்ம சின்ன குழந்தைகளை பெருமையோட மார்க்க சொல்லுவாங்க, என் பிள்ளைய 1000 ரூபா முன்பணமா கொடுத்து எல்கேஜி சேர்த்திருக்கிறாரு, பெருமையா சொல்லிக்குவாங்க. இன்னைக்கு அதுக்கு ஸ்ட்ரைக் பண்றான். ஆனா எங்கேயாவது நீ கேள்விப்பட்டிருக்கிறீங்களா, நான் திருமலை குரான் என்னுடைய குரான் பையன் படிப்பதற்காக ஒரு 100 ரூபா என்னுடைய பையனை அழைத்து கொண்டு போய் படித்துக் கொண்டு கரத்திலே கொடுத்து என்னை படித்துக் கொடுங்க சொன்ன வரலாறு எங்க இருந்தங்க? அப்படிலாம் இல்லை. அப்ப குரான் முக்கியத்துவம் கொடுக்கல. ஆகிய குரானை தயவுசெய்து படித்து பாருங்கள். குரான் எளிமை அப்படின்னு கேட்டா உதாரணமா, யாயுகுல்லதீன் ஆமன்னு வச்சுக்க, உதாரணம் சொல்றேன். இது குரான்ல ஒரு 60-70 எப்படி சொல்றது? யா என்றால் என்ன, ஐயுஹா என்றால் என்ன, அல்லது என்ன சொல்லிட்டு சொன்ன ஒரு இடத்துல தெரிஞ்சா எத்தனை தெரிஞ்ச மாதிரி, ஒரு 100 இடத்துல தெரிஞ்ச மாதிரி. யா என்பது ஒரு அழைப்பிற்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. அல்லது ஐயுஹல்லதீன என்று சொன்னா யாரை அழைக்க போகிறோமோ அவர்களை சூறி சொல்லக்கூடிய வார்த்தை. ஆமன் நம்பிக்கை கொண்டவர்கள், நம்பிக்கை கொண்டவர்களே என்று அழைப்பிற்கு பயன்படுத்த வார்த்தை என்னது? யா ஐயுஹல்லதீன ஆமனும். நீ சொல்லி பாருங்க அப்போ, யா ஐயுஹல்லதீன ஆமனும் அப்படின்னு அர்த்தம், அல்லாஹ்வை நம்பியவர்களே அர்த்தம். நீங்க எங்கெல்லாம் அந்த குர்ஆன் படிக்கிறீங்களோ உங்களுக்கு அந்த அர்த்தம் மனசுல வந்துடும். யா ஐயுஹல்லதீன ஆமனுண்டா ஈமான் நம்பிக்கை கொண்டவர்களே என்று அழைப்பிற்கு பயன்படுத்துற வார்த்தை. அப்ப ஒரு இடத்துல படிச்சா உங்களுக்கு எத்தனை தெரிஞ்ச மாதிரி, ஒரு 100 இடம் தெரிஞ்ச மாதிரி. இப்படி நீங்க குர்ஆனுடைய வார்த்தைகள் மடங்கி மடங்கி வரக்கூடிய வார்த்தைகளை நீக்கிட்டு பாத்தீங்கன்னா குறைஞ்சது, நம்ம சீக்கிரத்தை குர்ஆன் படிச்சிடலாம். இந்த முயற்சி இப்ப நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்ஷால்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு அந்த அதை எப்படி தோத்துருக்காரு வல்ல ஆசிரியன் உதாரணம் சொன்ன, வல்ல ஆசிரியன் எடுத்து அந்த பாடம் ஆரம்பிச்சிருக்கிறேன். ஆரம்பிச்சவர் பக்கத்துலாம் நல்ல ஒரு ஆர்வம் கூட வந்திருக்கு. வாவு எங்கெல்லாம் வருதோ, ஒரு வார்த்தையுடைய ஆரம்பத்தில் வாவு வந்து அந்த வார்த்தையில கடைசியில் எகரக்குறி இருந்தா இந்த வாவு சத்தீம் என்ற பொருள். எகரம் தெரிஞ்சதுல எகரம் சேருன்னு சொன்ன பாருங்க, சேரு அது கூட அரபி இல்லை, சேருங்கிறது என்னது உருது வார்த்தை. அரபியில் கசரும்பாங்க, இலக்கண சட்டத்தில் ஜர்ரும்பாங்க, இதே கசர் ஜர்னு சொல்லுவாங்க. இந்த குறி எங்க ஒரு பேர் சொல்லி கடைசியில் வருதோ, வாவு வந்ததுனால ஒரு வார்த்தையினுடைய ஆரம்பத்தில் என்னது ஒரு வாவு வருது, அதோட இறுதியில் என்ன வருது குறி ஜேர் வருது. அப்படி வந்தால் அந்த வாவுக்கு சத்தியம் என்று பொருள். உதாரணமாக அசுரன காலம், வல் அசுரன் அர்த்தம் காலத்தையும் சத்தியமா. இப்படி தெரிஞ்சிட்டா வஷ் ஷம்ஸ்னு வச்சுங்க, ஷம்ஸ்னா சூரியன், என்ன அர்த்தம் அப்போ சூரியன் சத்தியமாக, லைன்ல இரவு, இரவும் சத்தியமாக, கமர்ன சந்திரன், சந்திரன் சத்தியமாக. இந்த எங்கெல்லாம் இந்த இகரக்குறியோட வாவு வருதோ அதுக்கு என்ன அர்த்தம் தான் சத்தியம். இப்படி படிச்சு வச்சுக்கோங்க, நம்ம படிக்கும் போது தெரிஞ்சுக்கும் அந்த வார்த்தைக்குரிய பொருள் தெரிஞ்சோன்னு சத்தியத்துக்குரியது. இன்னல் இன்சான் சொல்ல வச்சுக்கோங்க, இன்னல் இன்சான் இன்னன்னு சொன்னா குரான்ல கணக்கெல்லாம் வருது. இன்னைக்கு நிச்சயம் அர்த்தம் அன்னண்டால் நிச்சயம் அர்த்தம் தான், இன்னமாண்டால் நிச்சயம் அர்த்தம் தான், அன்னமான நிச்சயம் அர்த்தம் தான், கது லக்கது ஃபக்கதுன்னு சொன்னா எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம் நிச்சயமாக. மசிக்கும்ல இன்னமா அன்னமா கது, இந்த 5 வார்த்தைகளும் குரான்ல ஏராளமா வருது. என்ன அர்த்தம் அதுக்கு நிச்சயம். அல் இன்சான் அலிஃப்லாம் எடுத்தா இன்சான், இன்சான் மனுஷன் அர்த்தம். அலிஃப்லாம் சேர்த்தா எல்லா மனிதர்களும், உதாரணமா அல்ஹம்து அர்த்தம் அல்ஹம்து எல்லாம் போடும். அலிஃப்லாம் எடுத்தா என்ன வரும் ஹம்து புகழ். இந்த அலிவான் சேர்த்தோன்னு என்ன அர்த்தம் தெரிஞ்சு எல்லா புகழும். அப்போ ஒரு தனி அத உரிமைங்கிற அந்த உரிமைக்கு அலிவான் சேர்த்தா என்ன ஆயிடுது பன்மை ஆயிடுது. அப்ப இன்சான் மனிதன், அல் இன்சான் எல்லா மனிதன், இன்னல் இன்சான் சொல்லுவீங்க, இன்னல் இன்சான என்ன அர்த்தம் இன்ன என்ன சொன்ன அர்த்தம் நிச்சயம். அல் இன்சானா எல்லா மனிதர்களும். இந்த இன்சான் வார்த்தை குரான்ல 68 இடத்துல வருது. அப்ப இன்னல் இன்சான் லஃபி ஹுசன் நஷ்டத்தில் இருக்கிறாங்க. அடுத்து வரும்போது லஃபி ஹுசன் விட்டுட்டு லலூமன் கஃபார் அது மட்டும் தெரிஞ்சா போது. இன்னல் இன்சான் லலூமன் கஃபார், இன்னல் இன்சான் ல கஃபூர் முபீன், இன்னல் இன்சான் ஹுலிக ஹலுவா வரும். அப்ப அந்த எது எக்ஸ்ட்ரா வருது அது மட்டும் படிச்சா போதும். அப்ப நான் இப்படி படிக்க ஆரம்பிச்சுட்டா ஒரு ஆறு கிளாஸ் பத்து கிளாஸ் கழியும் போது நீங்க ஒரு ஆயத்தை படிச்சு வச்சுக்கோங்க, ஆறு வாரம் தெரிஞ்சு ஒரு வாரத்தை புதுசா இருக்கும், ரெண்டு வாரத்தை நாலு வாரத்தை புதுசா இருக்கும். அப்படி போக போக என்ன செய்யறோம், ஒரு வாரத்தை புதுசா இருக்கும். அப்புறம் கடைசியில் பாத்தீங்கன்னா குரான் படிக்கும் போது எல்லா வார்த்தையும் புதுசா வந்து எல்லாம் தெரிஞ்ச வார்த்தை வந்துடும். இப்படி படிக்க ஆரம்பிச்சுட்டா நமக்கு எல்லா அர்த்தமும் தெரிஞ்சிடும். குரானுக்கு அர்த்தம் தெரிஞ்சா என்ன பிரயோஜனம், அல்லாஹ் சொல்ல இன்ன ஹாதல் குர்ஆன், நிச்சயமாக இந்த குர்ஆன் எகுதியில் இல்லத்தை ஹியாக்குவோம், எது மிகச்சரியான வழியோ அந்த வழியில் கொண்டு போய் மனை சேர்த்து விடும். அல்லாஹ் சொல்ற வாக்கு அல்லாஹ்வுடைய வாக்கு இன்னைக்கு மாத்த இருக்குமா, பொய் இருக்குமா, இருக்கு. அதே அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாஹ் வாக்குக்கு மாறு செய்யாதவன், அல்லாஹ்வுடைய வாக்கு சத்தியமானது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய வாக்கு என்னன்னா, குர்ஆனை படிக்க ஆரம்பித்து விட்டால் ஒரு சமுதாயம் சரியான வழிக்கு வந்துடும். குர்ஆனை படிக்காட்டா சமுதாயம் என்ன ஆகும், என்ன ஆகும் அப்படின்றா, இன்னும் கொஞ்சம் கிளம்பிச்சிருங்க, காஃபிராக போயிடுவாங்க. ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனார் பேர் என்ன பேரு, அப்துல்லா. தாயார் பேரு ஆமினா. ஒரு மாதிரி ஒரு சஹாபி வந்து கேட்கிறாரு, ஐநா அபி யார சொல்லல்லா, என்னுடைய அல்லாஹ்வின் தூதர் வாப்பு எங்க இருக்காங்கன்னு கேட்டாங்க. ரசூல் சல்லம் போய் சொல்ல முடியுமா, நம்மனா சொல்லி விடலாம், எங்க வாப்பு என்ன நினைக்கிறீங்க, அவர் அயோக்கியா இருந்தா கூட உங்க வாப்பு நல்ல தங்கமான மனசுப்பா, அவரை போய் அயோக்கிய சொல்லி சும்மிடுவானா. அப்ப என்ன சொல்ல, உங்க வாப்பு நல்ல மனுஷன் எதாச்சும் சொல்லி அனுப்பணுமே, அவன் போன பிறகு என்ன செய்யுது தலையெழுத்து அவனு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா ரசூல் சொன்னாங்க, அபூக்க ஃபின்னார், நாங்க உன் வாப்பு எங்க இருக்காரு, நரகத்தில் இருக்கிறார். எப்படி இருக்கும், கேட்டோம் ஏண்டா கேட்டோம் சங்கடப்பட்டுருவாங்க. அவர் போகும்போது சொல்ல கூப்பிடுறாங்க, அபூக்க வபி ஃபின்னார், நாங்க உன் வாப்பு மட்டும் இல்லை என் வாப்பு நிலத்தில் இருக்காருனாங்க. இப்போ அப்துல்லா என்று பேர் வைத்த ஒருவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கண்ணால் பார்க்காத, ரசூல் இல்லை முகம்மதுங்கிற பேருடைய அவர் மகனை பார்க்காதவர், அவர் நரகத்திற்பார் ரசூல் சொன்னதுக்கு என்ன காரணம், கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். இப்போ அல்லாஹ் சொல்ற ரசூல்லா மறுத்தான், அல்ல குரானை மறுத்தான், அல்லாஹ் மறுத்தான் காஃபின்னு சொன்ன சொல்லலாம். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதுக்கு முன்னாலே மூத்தா போயிட்டாங்க, யாரு, அப்துல்லா பிறந்து ரசூல் சலம் பிறந்து ஒரு ஆறு வருஷத்தில் நினைச்சிட்டாங்க, ஆமினா மௌத் ஆயிட்டாங்க. ரசூலாக்கு எப்ப நபித்துவம் கிடைச்சிச்சு, 40 வயசுல. அப்ப ரசூலை ரசூல் என்று பார்க்காத அவருடைய தாயின் தந்தைக்கும் நரகம் அப்படின்னு ரசூலா சொல்றாங்க. ரசூலா சொல்றாங்க என்ன காரணம், இல்ல ஏன் காவிருங்கிறீங்க, அல்லாஹ் அப்துல்லா அல்லாஹ்வுடைய அடிமையில நான் ரஹமத்துல்லா, இந்த பேர் வச்சதுனால இன்னைக்கு காவிரி என் கோபம் வருது, எங்கம்மா பாத்திமா, எங்க வாப்பா செய்தலி, என் பேர் ரஹமத்துல்லா, நான் எப்படி காவிரி, நான் எப்படி முஷ்ரிக்கு, எனக்கு சொர்க்கம் தான், எப்படி காவிரி சொல்லுவீங்க. சரி உங்களுக்கு ஒரு ஆயம் சொல்றேன், சிறுக்கு எப்படி வச்சு எப்படி சொல்றீங்க, சிறுக்கு பத்தி சொல்லி கொடுக்குறீங்க உங்களுக்கு, நான் ஒரு ஆயம் சொல்ல போறேன் கவனிக்கு விளங்கிடும். நான் சிந்திச்சுனால சொல்றேன், நான் இந்த குரானை ஓதிக்கிட்டே இருக்கும்போது எல்லாம் கவனிக்கல, ஆனா ஓர என்ன நடத்தும், ஓர என்ன நடத்தும், ஓதுறது ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், என்ன அர்த்தம், நல்ல வார்த்தைங்க அது, நம்ம அது புரியான்னு வச்சுட்டோம், ஏன்னா இதுக்கு பயன்படுத்தினால ஓதுறதுன்னா அது அவங்க வேலை நம்ம வேலை இல்லை. எந்த அளவுக்குண்டா மூதவ கூடுவார் ஒரு ஆள் வந்து, அதர் தெரியுங்க எங்க வீட்டில் அவங்க மூதவ கூப்பிட்டாங்க, அவர் பெரிய ஆள் இருப்பார், இவர் உட்கார்ந்த உடனே உங்களுக்கு அனுபவம், உங்களுக்கு அனுபவம் இருக்குன்னு தெரியல, நீங்கள் நிறைய பேர் உங்களுக்கு மூலதுவ தெரியாது, எனக்குலாம் அனுபவம் இருக்குது, நம்ம கூப்பிட்டு வருவாங்க, போய் உட்கார்ந்த உடனே என்ன ஓதலாமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இருக்க பாரு, யார் கூப்பிட்டு வர, எதுக்குங்க உங்களுக்கு யாருக்கும் பழக்கம் இல்லையா, சும்மா சொல்லுங்கள் பழக்கம் இருக்கு, ஆ அப்படி ஓதலாமல் கேட்ட உடனே இருங்க 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 வந்துடுறேன் பாரு, கொஞ்சம் யோசிக்கிங்க எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான், என்ன என்ன செய்வாங்க, உள்ளே போய் கேட்டு வருவாங்க, அதிர்ந்து மோது வரலாமான்னு கேட்கிறாரு, ஆ ஓதுங்க ஓதுங்க, என்ன மோது இருக்க வரான்னு திரும்ப போவார், என்ன மோதுன்னு கேட்கறாருன்னு ஐயருக்கு தெரியாது என்னன்னு, அவங்களும் என்னமோ பேர் விளங்கி வச்சிருப்பான், அவங்களும் தெரியும் சுபான மோது ஓதணுமா, இவரும் சரின்னு ஓதிடுவார், ஓதனால்ட்டு கிழங்கு சுபான மோதி என்ன சொல்ல மாட்டான், சுபான மோதுன்னு என்னது, அவருக்கும் தெரியாது இவருக்கும் தெரியாது ஓதனாலும் தெரியாது, அப்ப ஓதுறது எதுக்கெல்லாம் சொல்றோமா தெரியாது பயன்படுத்திட்டோம். ஆனா ஓதுற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், படிப்பது, ஓதாமல் பதவுர படிக்காமல். அப்ப நம்ம ஒரு வகையில் என்ன செய்ய ஏமாற்றப்பட்டுட்டோம், விளங்காமலே படிச்சு 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 படி ஆயிட்டோம். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வார்த்தை இக்கிற படின்னு சொன்னாங்க. படி படிக்க தெரியாது சொன்னாங்கல்ல, படிக்க தெரியாது நாங்க விட்டு போயிட்டாங்களா? இப்ப நம்ம குரான படிங்கிறோம், நேரம் இல்லைங்க, சூழ்நிலை சரியா இல்லை, ஏன்னா வாய்ப்பு சரியா இல்லைங்கிறோம். நம்ம போயிருவாங்க, உங்களும் போயிருவாங்க, படிச்சு கொடுக்குற ஆளும் போயிடுவாங்க. ஆனால் அல்ல நாளைக்கு கேட்கலாம் வச்சுக்க மறுமையில், என்ன பையன் குரான படிச்சியா, அதுக்கு தான் நேரம் இல்லை என்று சொன்ன என்ன, அதுதான் அல்ல காலம் சத்தியம்ங்கிறான். காலத்தையும் சத்தியம்னா காலம் எனக்குள்ளதுப்பா, இரவு பகல் நான் ஒரு வர வைக்கிறேன். அப்போ இரவு பகல் நான் வர வச்சு என்னுடைய காலத்தை உட்காந்துட்டு எனக்கு காலேஜ் எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் கால நேரம் சரியில்லைன்னு சொன்னால் அவ்வளோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு பதில் நம்ம சொன்னால் நம்ம நிலைமை என்ன ஆகும்? அப்போ நம்ம தெரியாமல் நிறைய செய்துக்கிறோம். வேறு எதுக்கெல்லாமோ அல்லாஹ் படைச்சு இந்த காலத்தை உட்கார்ந்துக்கிட்டு நம்ம எதையெல்லாமோ செய்யறோம், இந்த நம்ம படிக்கிறது இல்லை. அப்போ ஒரு வகையாக நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கோம் சொன்னால், யூதருடைய சதிகளால் நம்ம சதிகாரர்கள் ஆகிட்டோம், அது சதிமோசம் போயிட்டோம். இன்றைக்கி இந்த நாட்டில் இருக்கிற பாடத்தை யாரு வாழ்ந்துட்டோம், யூதர்கள் கொண்டு வந்து வாழ்ந்துட்டோம். அப்போ குரானை ஒழிக்க திட்டமாட்டான், குரானை இங்கே படிக்கக்கூடாது அதே மாதிரி ஆக்கிட்டான். இன்றைக்கி நம்ம குரானை படிக்கலாம் ஆக்கிட்டோம். ஆனால் நீங்கள் குரானை லேசாக படிக்கிறான், அது எந்த நாட்டில் முயற்சி பண்ணுங்க, இன்ஷா முயற்சி பண்ணிங்க சொன்னால் சீக்கிரம் படிச்சிடலாம். அந்த குரானை நாலு வாரம் அஞ்சு வாரம் தொடர்ந்து படித்து பாருங்கள், ஏராளமாக அர்த்தம் தெரிஞ்சிடலாம். அதிலே இந்த படிக்க ஆரம்பிக்கும் போது அல்ல அது லேசு வேறு படித்ததுன்னு சொல்கிறான். அப்போ அல்ல நேசத்து இந்த குரானை படிக்க ஆரம்பிச்சு ஈஸியாக படிச்சிடலாம். அதில் 42 அத்தியாயத்தினுடைய 52 வசனம் இதுன்னு 42 அத்தியாயம் 52 வசனத்தில் எல்லா விஷயம் சொல்கிறேன். படித்தவன் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன ஆச்சரியம், முதல்ல விளங்காம படித்தவனால ஆச்சரியமாக இருக்கு. என்ன அதில் சொல்கிறான், வக்கதாலிக்கு அவுகைனா இலைக்க ரூகம் மின் நம்பரினா. அல்லாஹ் ஒருவரை மனுஷன் நபி ஆக்குறதா இருந்தால் என்ன செய்வான், ஒரு நபிக்கும் ஒரு சாதாரண மனுஷனுக்கும் நபிக்கு என்ன வித்தியாசம், வகி வருது அவ்வளவுதான். வகி அல்லாஹ் அவருக்கு கொடுத்துட்டா அந்த சாதாரண மனிதன் நபி என்ற நிலைக்கு வந்துடுறார், இதுதான் வித்தியாசம். அப்ப அல்லாஹ் சொல்றான், நாம் உலகத்தில் வகியை சொல்லிக்கொண்டே இருந்தோம், அதே போல உமக்கும் வகி அறிவித்தோம். ரூகம் என் நம்பரினா, அதிகாரபூர்வமான ரூஹ் ஜிப்ரீல் என்ற அந்த ரூஹ் அவரை அல்ல என்னுடைய அதிகாரத்தின் மூலமாக உனக்கு என்ன செய்ய, ரூஹு உயிர் ஓட்டமான அந்த குரானை அறிவிச்சோம். நான் வகி உனக்கு தரும்போது மாகுந்த தத்ரி மல் கிதாப், உனக்கு கிதாப் என்றால் என்ன என்ன நீ தெரியாம இருந்தாய். வரல் ஈமான், ஈமான் உனக்கு என்னன்னு தெரியலங்கிறான். யார பார்த்து சொல்றான், நிமிஷம் 42 அத்தியாயம் இன்னைக்கு படிச்சு பாக்குறீங்க, இன்ஷால்லாஹ் தெரிஞ்சு எடுத்து படிச்சு பாருங்க, தமிழோ இங்கிலீஷோ எடுத்து படிச்சு பாருங்க. அப்ப அல்லாஹ் உங்களுக்கு வேதம்டா என்னன்னு தெரியலங்கிறான். அது என்னது, அது ஏன் சொல்றான், குரான் அப்பதான் இறங்குது, இறங்குது தெரியலன்னு சொன்னா ஒரு பொருளை கொடுத்துட்டு தெரியாது சொல்லி கொடுத்தா, அது தெரியாதுதானே, தெரியாத பொருள் கொடுத்த பிறகு படிச்சு பார்க்க முடியும். எதை சொல்றா அல்லாஹ், கொஞ்சம் யோசிச்சு தெரிஞ்சிடும். ஒரு நிமிஷம், இஞ்சி இல்லைங்க, இஞ்சி இல்லை தவறாது. அப்ப எல்லா காலத்திலும் வேதம் இருக்குது. அப்போ ஒரு மனிதன் அல்லாஹ்வை புரிந்து கொண்டான்னு சொல்றதா என்ன செய்யணும், வேதத்தை படிக்கணும். அப்போ வேதத்தை படிக்காமல் இருந்தால் அவருக்கு ஈமானும் தெரியாது. நம்பி இருப்பாங்க, ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முஹம்மது பேர், அவங்க தாயாருக்கு ஆமீனா அப்துல்லான்னு பேர். அப்போ அவங்களெல்லாம் அல்லாஹ்வுடைய அடிமை என்று பேர் வைத்திருந்தாலே யாரும் நம்பியிருக்காங்க அர்த்தம், அல்லாஹ் நம்பியிருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்வை எப்படி நம்ப வேண்டும்னு தெரியாமல் நம்பியிருக்கிறாங்க. நீங்கள் நம்ம நாட்டில் முஸ்லீம்கள் என்று பெருவாரியாக இருக்கக்கூடியவங்க எல்லாம் அல்லாஹ் நம்பினவங்க தான் அதிகம் இருக்கிறான். அவங்க கடையில் மேலே பாடம் பார்த்தீங்கன்னா ஏராளமான முஸ்லீம்கள் கட்டியாக ரொம்ப பாடுறாங்க. ஒவ்வொரு தெருவும் ஒரு கிலோமீட்டர் இருக்கும் அந்தளவுக்கு பெரிய தெரு. அவ்வளோ முஸ்லீம்கள் வாழக்கூடியவங்கள்ட்ட நாம் அல்லாஹ் எங்கே இருக்கிறான்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, திரும்பி இருக்கிறான் சொல்லாங்களா இல்லையா, தூளில் இருக்கிறான் திரும்பி இருக்கிறான். அது மாதிரி இஸ்லாமி இன்னிசை கச்சேரி பாடக்கூடிய நாவூர் அனிஃபா என்ன சொல்கிறாரு, எங்கும் நிறைந்தவனே அல்லாஹ் அல்லாஹ். அப்போ எல்லாரும் நிறைந்திருக்கிறான்னு சொல்கிறான். ஆனால் இந்த முஸ்லீம் இப்படி சொல்கிறாங்களே, அப்படி சொல்கிறதுனால அல்லாஹுவை மறுக்க வேண்டும், குரானை மறுக்க வேண்டும் சொல்கிறாங்களா இல்லை? சரி அவங்க சொல்கிறது சரியா, ஏன் தவறு இல்லை, ஏன் தவறு இல்லைங்க, குரானுக்கு மாற்றமா இருக்கு. அப்ப குரான் அல்லாஹ் சொல்றான் அரிசில் இருக்கிறான் அல்லாஹ் சொல்றான். அப்ப நம்ம சொல்றோம் அல்லாஹ் அரசு வானத்தில் அரசு இருக்கிறான் சொல்லும் போது இல்ல இல்ல எங்கும் நிறைந்திருக்கிறான்னு சொன்னா எதை மறுக்கிற மாதிரி ஆயிடும். அப்ப அவங்களுக்கு குரானை படிக்கல. அவங்க அப்ப குரான் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று படிக்காதனால மறுக்கிறாங்க. அப்ப குரானே தெரியாத ஆள்கிட்ட போய் சொன்ன உடனே அவங்க என்னமோ நம்ம புதுசா சொல்ற மாதிரி புதுசா சொல்றாங்க அந்த ஆளு அப்படிங்கிறாங்க. அப்ப பழசு என்னன்னு அவங்களுக்கு தெரியல. அப்ப ஏற்கனவே நமக்கு என்ன இருக்குன்னு அது இல்லாதனால இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த கொள்கை எங்கிருந்து வந்த கொள்கை? எங்கும் அல்லாஹ் இருக்கிறான் கடவுளுக்கான சொல்ல கொள்கை யார் கொள்கை தெரியுமா? நம்ம நாட்டில் யார் கொள்கை? இந்து கொள்ளை. அதனால தான் ஒருத்த இன்னொரு சந்திக்கும் என்ன சொல்றாங்க, வணக்கம்ங்கிறான். அப்ப என்ன, நீனும் கடவுள் நானும் கடவுள், கடவுள்லாம் தனியாக கிடையாது. அப்ப கடவுள் மனிதன் கடவுளாக இருக்கிறான், மனிதன் புனிதனாக மாறுறான், மனிதன்டே கடவுள் இறங்குறான். அப்ப எல்லாமே கடவுள் தான், அதனால கண்டதையெல்லாம் வணங்குறாங்க. அப்ப மாட்டையும் கல்லையும் குதிரையும் கழுதையும் கண்டன வளர்ந்து என்ன காரணம், எல்லாமே அவங்களை பாருங்கதான் கடவுள் தான். அப்ப இந்த கொள்கையை முஸ்லீம்கள் தங்களுடைய கொள்கை மாதிரி வைத்துக்கொண்டு இப்படி யாராவது மானத்தில் இருக்கிற அரசியல் நம்ம என்ன செய்ய ஒரு மாதிரி பார்க்குறேன் புதுசாக சொல்றான். ஆனால் புதுசா பழசான்னு சொல்றதுக்கு ஒரு அடிப்படை வேணும் இல்லை? நான் ஒரு விஷயம் சொல்லும்போது புதுசு அப்படின்னு சொல்றதுக்கோ அல்ல பழசுன்னு சொல்றதுக்கு என்ன வேணும்? இது ஏன் புதியதுன்னு சொல்றது ஒரு காரணம் சொல்லணும், இது ஏன் பழைய அதுக்கு ஒரு காரணம் சொல்லணும். அவங்க ஒண்ணுமே தெரியல. அப்போ குரானை படிக்காதனால வந்து கேடு. அப்போ பாருங்க, அல்லாஹ் யார் நபியாக தேர்வு செய்கிறானோ அந்த கடைசி நபியாக மிகச்சிறந்த வேதத்தை அல்ல யாருக்கு கொடுத்தா நபிக்கு என்ன தெரியல? அல்லாஹ் வேதம் தந்திருக்கிறான், அல்லாஹ் வகி அறிவிச்சிருக்கிறான், தன் நபியாக்க போறான்னு தெரியல. அப்படி தெரியாதனால வீட்டுக்கு பயந்துக்கிட்டே வர்றாங்க. ஏன்னா திடீர்னு ஒரு ஆள் பார்த்தாங்க, வந்து ஒரு படின்றாரு, படிக்க தெரியாதுனாங்க. அதெல்லாம் கிடையாது, படிச்சாங்கிறாரு அவர், கட்டி அணைச்சு அவர் கட்டி பிடிச்சோட வலி அவருக்கு தாங்க முடியல, ஒரு கஷ்டம் தெரியுது. ஒரு முறைக்கு இருமுறை மூன்று முறை கட்டி அணைச்சு அவர் படிச்ச பிறந்த விடுறாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, தனிமையா உட்கார்ந்து போது திடீர்னு ஒரு மனுஷன் வந்தா வச்சுங்க என்ன செய்வோம்? பயந்துருவோம். அதுலேயே வந்த மனுஷனுக்கு தெரியாத வர இருக்காரு, வந்தோட எடு புள்ளின்னு சொன்னா கூட கொஞ்சம் பயந்துருவோம். அப்ப புதிய மனிதன் வர்றாரு, தனியா கோயில் இருக்கிறாங்க, ஒரு மனுஷன் வர பார்க்கவே இல்லை, அவர பார்க்காத ஒரு மனிதன் வந்த படின்னு ஆர்டர் போடுறாரு, படிக்க தெரியாது முடியாது படிச்சு ஆனுங்கிறார் திரும்ப. அப்போ ரசூலை பயந்து போயிட்டாங்க. ரசூலுக்கு என்ன யாரும் தெரியல, வந்தவர் ஜிபிலும் தெரியல, அவர் வகி தந்திருக்கிறாரு, நம்மளை நபி ஆக்கியிருக்கிறாங்கன்னு தெரியல. அப்படி தெரிஞ்சால் ரசூல் என்ன செய்திருப்பாங்க, என்ன செய்திருப்பாங்க? சந்தோஷப்பட்டுவாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதர், ஜிபிரீல் வந்திருக்கிறாங்க, என்ன நபியாக ஆக்கியிருக்கலாம், வகியை நான் சொல்ல போகிறேன் என்ன சந்தோஷப்பட்டுருவாங்க. எப்படி வர்றாங்க? பயந்துட்டு வர்றாங்க, எனக்கு என்னமோ நடந்து போச்சு, நான் என்னமோ அழிஞ்சு போகணும்னு பயப்படுறேங்கிறாங்க. ஆறுதல் சொன்னது யாரு? என்ன சொன்னாங்க? வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக லா யுஹ்ஸி கல்லாஹு அபதாங்கிறாங்க, அல்லாஹ் ஒருபோதும் உங்களை கேவலப்படுத்தவே மாட்டான். அவங்க சொன்ன வார்த்தை என்னது? அல்லாஹ் வல்லாஹி, அல்லாஹ் அல்லாஹ் சத்தியம் பண்ணி அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டாங்கிறாங்க. அப்ப அவங்க யார் நம்பியிருக்காங்க? ஆனா அவங்க முஸ்லீமா இல்ல. அப்ப பாருங்க, அல்லாஹ்வை நம்பி இருக்கிற கதீஜாவை நாம இஸ்லாத்தில் வந்த முதல் வந்த பெண்மணி யாருக்கிட்ட எல்லாரும் சொல்லுவாங்க எப்படின்னு, கதீஜா. அவன் காளியத்தாவ காளியம்மா இருந்தா கதீஜா வந்தாங்க, கதீஜாவே கதீஜாக வர்றாங்க. அவ இஸ்லாத்தில் இருந்து இஸ்லாத்தை வந்து சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப என்ன அர்த்தம்டா, அல்லாவை நம்பினார்கள், ஆனா அல்லாவை எப்படி நம்ப வேணும்னு தெரியல, அந்த விஷயம். அதனாலதான் அவங்க மூடி போடுங்கன்னு மூடி போட்டுட்டு, அந்த மூடி போட்ட பிறகு அவங்களுடைய பயம் தான் நீங்க, பிறகு யார்கிட்ட கூட்டு போறாங்க, வரக்கா என்ற ஒரு பாதி யார்கிட்ட கூட்டு போறாங்க, அவர்கிட்ட கூட்டு போய் என்னமோ ஏதோ கண்டாராம் பாருங்க, அவர் என்ன சொல்றாரு கேளுங்க, உங்க சகோதரி மகன் அவங்க சொல்றாங்க. கதீஜா சொன்ன உடனே ரசூல்ல கண்டதெல்லாம் சொல்றாங்க. அவர் சொல்றாரு, உனக்கு ஜிப்ரீல் வந்திருக்கிறார், உமக்கு வகையை தந்திருக்கிறார், நீ நாளைக்கு இந்த செய்தியை மக்களுக்கு சொல்லும் போது உன்னுடைய மக்கள் நாட்டை விட்டு அப்புறப்படுத்துவார்கள். ரசூல் ஆச்சரியப்பட்டது, என்னை அப்புறப்படுத்துவாங்க, என்னை நாட்டு வழியாக்குவாங்க என்று கேட்டார்கள். உங்களை மாத்திரமல்ல, யாரெல்லாம் இந்த கொள்கைக்குள்ள அத்துறை வேற நான் இப்படி இந்த நிலை நிலைமை தான் சொல்றாங்க. அது அவருக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அவருக்கு தெரிஞ்சு எதை படிச்சாரு? வேதத்தை படிச்சாரு. பாருங்க, இஞ்சியிலே அவர் படித்து விட்டதினால், பைபிளை அவர் படித்து விட்டதினால் அவருக்கு தெரியுது எப்படின்னு. கடைசி காலத்தில் என்ன ஜிப்ரீல் ஒரு ஆள் வருவாரு, அவர் இன்ன கோத்திரத்தை இன்னவர் நபியாக ஆக்குவார், அவர் இந்த கொள்கையை சொல்லவும் மக்கள் எதிர்ப்பு. அவர் என்ன அவர் கண்டுபிடிச்சா சொல்றாரு, இயல்பா கண்டுபிடிச்சு சொல்லல, ஏதோ மறைவான ஜாதகம் சொல்லல, வேதத்தை படித்து சொல்கிறார். அவர் வேதத்தை படிச்சுனால் அவர் முஸ்லீமா இருக்கிறார். அவர் வேதம் யாருக்கு இறங்கியதோ அவங்களுக்கு தெரியல என்னண்டு வேதம். அந்த அல்லா சொல்றான், உமக்கு வேதம் என்றால் என்ன என்று தெரியவில்லை, ஈமான் என்றால் என்ன என்று தெரியவில்லை. நாம் வலாக்கின் ஜால் நாகு அலா நூரி என்றால் அல்லாஹாகி நான் ஒளிமயமான இந்த குரானை அவன் கொடுத்திருக்கிறேன். எதற்காக? சரியான வழியை காட்டணுங்கிறதுக்காக. அப்ப இதுல இருந்து என்ன அல்லாஹ் சொல்றான்டா, அல்லாஹுவை நான் நம்புகிறேன் என்று ஒருத்தர் சொல்றதா இருந்தா அந்த நம்பிக்கை எங்கிருந்து வரணும்? வேத அடிப்படையில் வர வேண்டும். வேதத்தை தெரிஞ்சுக்கிட்டா தான், ஏன் அல்லாஹ் தன்னை பத்தி எப்ப தெரியப்படும் நினைச்சானோ அப்ப முதல்ல அவன் செய்த வேலை என்ன? வேதத்தை இறக்கிறான். அப்ப வேதத்தை அல்லாஹ் இறக்கித்தான் தன்னை யார் என்று அறிமுகப்படுத்துகிறான். அப்ப வேத கண்ண முடிக்க நம்ம குரான் இல்லைன்னு வச்சுக்கோமே, குரான் இல்லை அல்லாஹ் யாரு சொல்ல முடியுமா? அப்ப வேதம் இல்லை என்றால் அல்லாஹ்வை கண்டுபிடிக்க முடியாது. அப்ப வேதத்தை வைத்து தான் அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துகிறான். அதனால அல்லாஹ் குர்ஆனில் தெரிஞ்சா சொல்லி காட்டுறான், வேதம் இல்லைன்னு அவனுக்கு தெரியாது. ஆகவே நாம் கடந்த காலம் போயிட்டாலும் கூட வரக்கூடிய காலங்களில் நல்ல எல்லாரும் முயற்சி நம்ம எடுத்தோண்டா இந்த குரான் நாமும் படிக்கலாம், இன்ஷால்லா வரக்கூடிய சந்ததியும் குரானை படிக்க வைக்கலாம். அப்போ நம்ம செய்ய வேண்டிய மிகப்பெரிய முயற்சி என்னென்னா, இன்னைக்கு முஸ்லீம்களுக்கு வேறு வகையான முயற்சி நம்ம செய்ய வச்சுங்க, பொருளாதார அந்த அதெல்லாம் ஒரு செய்ய வேண்டியதுதான். ஆனால் மிகப்பெரிய ஒரு உதவி என்ன, முஸ்லீம்களுக்கு எதை சொல்லி கொடுத்துடணும்? குரானை. நாம குரானை படிக்கணும், நம்முடைய சகோதரர்களுக்கு குரான் படித்து கொடுக்கணும், நம்முடைய சந்ததிகள் மனைவி மக்கள்லாம் குரானை படிக்கணும். அப்படி குரானை படித்தால் தான் எதை தெரிஞ்சுக்க முடியும்? ஈமான். அப்ப ஈமானை தெரிந்தால் தான் நம்ம எப்படி வாழ முடியும்? உண்மையான முஸ்லீமாக மூமினா வாழ முடியும். அப்படி வாழ்ந்தால் சொர்க்கம் கிடைக்கும். அப்ப ஈமான் தெரியாம, உண்மையான இஸ்லாம் தெரியாம, மூமினா தெரியாம வாழ்ந்தால் அவன் எப்படி இருக்க முடியாது? அல்லாஹ்விடத்தில் முஸ்லீம் என்ற பெயருக்கு ஆளாக முடியாது. அதனால் அவன் லாபம் பெறுவதற்கு பதிலாக நஷ்டமாகி சொர்க்கத்துக்கு போவது தவறி தவறி நரகத்து மொழியில் நிறைய ஏற்பட்டும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தகப்பனாருக்கு என்னன்னு சொன்னாங்க, நரகம். ஏன்? வேதத்தை படிக்கவில்லை. ஏன்னா அந்த காலம் என்ன இருந்துச்சு? வேதம் இருந்தது. குரானுக்கு முன்னால் வேதம் இருந்தது. அவர் வேதத்தை படிக்காமல் அப்துல்லா என்று பெயர் வைத்துக் கொண்டதால் அவர் எப்படி இருக்கல பூமியாக இருக்க அல்லாஹ் சொல்றான், ரசூலா சொல்றான். அப்ப நீங்க எல்லாமே யோசித்து பாருங்க, திருமறை குரான் இருப்பது உண்மை, அல்லாஹ்வை நம்பியவள் இருக்கிறதும் உண்மை. ஆனா எந்த அடிப்படையில் ஈமான் வரல? குரான் அடிப்படையில் வரல. அதனாலதான் குரான் அடிப்படையில் வராததுனால தான் இன்னைக்கு முஸ்லீம்கள் பெருவாரியாக எல்லா இடத்துலையும் எங்கும் இருக்கிற தூள் இருக்க தூள்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் தான் வானத்தில் இருப்பதை அரசு சொல்லிட்டு இருக்கிறான். அந்த நம்பிக்கை விட்டு வெகு தூரமாக போனது காரணம் என்ன? குரான் படிக்காதனால்தான். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இந்த முயற்சியை மேற்கொள்ளணும், திருமறை குரானை படிக்க வேண்டும். குரானுக்கு மட்டும்தாங்க ஒரு தனிப்பெரும் சிறப்பு. என்ன சிறப்புண்டா? இந்த குரானை அவர்கள் அவர்கள் துணியில் ஓதலாம். இப்போ நம்ம 40 பேர் இருக்கணும், 20 பேர் நமக்கு தகுந்த மாதிரி ஓதலாம். வேறு எந்த பாட்டையும் படிக்க முடியுமா? ஒரு பாட்டு ஒரு மெட்டில் அந்த மெட்டில் தான் படித்தாகணும். ஒரே ஆயத்தையே நீங்கள் திரும்ப படித்து பாருங்களேன், உங்களுக்கு அதில் பல்வேறு கருத்துக்கள் தெரியும். அது நம்ம அவர் படிக்கக்கூடிய ஒவ்வொரு சிந்திக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான ஞானத்தையும் தெளிவாக அந்த குரான் கொடுக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான நூல் திருமறை குரான். எனவே குரானை பொருள் உணர்ந்து படிக்க வேண்டிய நிலைக்கு நாம் வரணும். அந்த குரான் என்பது நாம் அல்லாஹ்விடத்தில் உரையாடுவதற்காக வந்த ஒரு நூல் என்பதை நாம் புரிந்து கொண்டு செயல்படணும். அதனால தான் மிக மிகப்பெரிய கேடுகட்ட வழியில் அநியாயம் அக்கிரமம் அட்டுழியம் ரொம்ப அருவறுப்பான பழக்க வழக்கங்கள்லாம் இருந்தவர்களை ரலியல்லாஹு அன்ஹு நம்ம சிறப்பு சொல்கிறோமே, எதனால்? அது குரானை படித்ததுனால தான். சஹாபாக்கள்ங்கிறவங்க ஆரம்பத்திலே என்ன குரா நல்லவங்களாக இருந்தாங்க? இல்லை, எல்லா வகையான துர்ப்பழக்கங்களுக்கும் எல்லா வகையான மோசமான பழக்கங்கள்லாம் செய்துட்டு இருந்தாங்க. எதனால் அப்படி செய்தாங்க? எதனால் செய்தாங்க? வேதத்தை படிக்காதனால. என்றைக்கு வேதம் வந்ததோ அந்த வேதத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டால் அவங்களாம் மூமினானாங்க. வேதத்தை யாரெல்லாம் மறுத்தாங்களோ அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெரிய தகப்பனாராக இருந்தும் என்னானாங்க? அவங்க காபிர் ஆயிட்டாங்க. திருமறை குர்ஆனில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு முஸ்லீம் படிக்கும் போதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனாரோடு சேர்ந்த ஒருவரை நம்ம தப்பத்திதா அபிலகம் சொல்லும்போது என்ன சொல்றோம்? அபூ எண்ணுக்கை நாசமாகட்டும். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரிய தகப்பனார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நபியாக இல்லாம முகமது என்ற ஒரு ஆண் குழந்தை பிறந்ததுனால பெரிய விருந்தை வச்சவர் யாரு? அபூ லஹப். அப்ப முகமது என்ற பெயருக்கு விருந்து வச்சு ஒரு அடிமையை உரிமை விட்டவர் முகமது சல்லல்லாஹு நபி என்று தெரிந்த போது மறுத்ததுனால அல்லாஹ் என்ன சொல்றான், அவனுடைய ரெண்டு கை நாசமா போகட்டும், அவன் சம்பாத்தியம் செய்த அத்தனை நாசமா போகட்டும், அவன் நரகத்துக்கு தான் போவான், அவன் மனைவி அந்த வழியில போவான் எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்ப ஒரு நபியுடைய பெரிய தகப்பனாராக இருந்தும் பெரிய பெரிய தாயாராக இருந்தும் அவர்கள் நபி சொன்னவற்றை ஏற்றுக்கொள்ளாதனால அவங்க யாராயிட்டாங்க, காஃபிர் நரகத்தினர் ஆயிட்டாங்க. அதை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் நபியுடைய சொந்தக்காராக இல்லாவிட்டாலும் கூட, நபி எதிர்த்தவராக இருந்தாலும் கூட, ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் மூமியாக மாறுகிறார், சொர்க்கத்துறையாக மாறுகிறார். இதுதான் அளவு. அதான் வேதத்தை பார்க்காம நான் மூமியின் முஸ்லீம் என்று சொன்னதுனால முஸ்லீம் ஆக முடியாது. வேதத்தை பார்க்காம நான் தொழுதேன், வேதத்தை படிக்காம நான் ஜக்காத்து கொடுத்தேன், வேதத்தை நம்ப தெரிந்து கொள்ளாமல் நான் ஹஜ் செய்தேன் என்றெல்லாம் செய்தால் அவைகள் அல்லாஹ் இடத்துல அங்கீகாரம் பெறாது. அதனால வேத அடிப்படையில் படிக்க வேண்டும், அல்லது படித்தவர்கள் சொல்வதை கேட்டு செயல்படணும். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, குர்ஆனை பார்த்து படிக்கல? ஏன், அவங்களுக்கு பார்த்து படிக்க தெரியாது. 40 வயது வரையில் அவங்க யார்கிட்டையும் மாணவராக இருந்ததில்லை. அவங்களுக்கு ஆசிரியர் யார் தான், அல்லாஹ் தான். அப்ப அல்லாஹு போதித்ததை அவர்கள் படித்த பிறகுதான் அவர்கள் உண்மையான ஈமானை பற்றி அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அந்த வயசுல இருந்தவங்க எல்லாம் 40 வயசு 50 வயசு 60 வயசு உள்ளவங்களாம் எதை படித்தாங்க, குரானை படித்தார்கள். அப்ப எப்ப குரானை படிக்கிறாங்களோ அன்றைக்கு தான் அல்லாஹ்வுடைய பார்வை மூமின் ஆகிறாங்க. எனவே அந்த அடிப்படையில் ஒரு ஆயத்து, அந்த ஆயத்தை சொல்லி இந்த பயான் நிறைவு சொல்கிறேன். நான் எல்லா இடத்துலையும் போகும்போதெல்லாம் நம்முடைய நிலைமையை வருத்தப்பட்டு இந்த விஷயத்தை நான் எல்லாரும் சொல்லுவேன். ஆரம்ப எங்கே போனாலும் இந்த வசனங்களை சொல்லிடுவேன், குரானில் நம்ம தொடர்பு எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு. ஏன்னா நம்ம முஸ்லீம்களாக நாம் அந்த வகையில் ரொம்ப பின்தங்கியிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றி கொள்ளணும், அல்லாஹ்விடத்தில் நம்ம நல்லவனாக இருக்கணும், சொர்க்கம் போகணும், அது நம்முடைய குடும்பத்தோடு சொர்க்கம் போகணும் என்று ஆசைப்படக்கூடிய ஒவ்வொருவரும் நம்ம செய்ய வேண்டிய மிகப்பெரிய முயற்சி என்னது, குரான் நான் படிப்பேன், என்னுடைய மனைமக்களுக்கு படித்துக் கொடுப்பேன், என் நண்பர்களுக்கு படித்துக் கொடுப்பேன், இந்த உறுதி எடுத்துக்கணும்னு சொன்னால் அதன் மூலம்தான் நான் உண்மையான முஸ்லீமாக வாழ முடியும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு நமக்கு அத்தகைய நல்ல உயர்ந்த நல்ல வாய்ப்பை தர வேண்டி வேண்டிக்கொண்டு திருமறை குர்ஆனுடைய 9வது அத்தியாயத்துடைய ஒரு வசனம், அதுக்கு மட்டும் சில விளக்கம் சொல்லி முடிச்சுக்கிறேன். எவ்வளோ சொல்லலாம், பிரச்சனை இல்லையா? ஏன்னா இந்த 9வது அத்தியாயம் இதனால் ஏன் இப்போ அடிக்கடி சொன்ன மாதிரி படித்து பார்க்கணுங்கிறாங்க. 9வது அத்தியாயத்தினுடைய 71வது சொல்றான், வல் முஃமினூன வல் முஃமினாத், மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும், இறைவன் நம்பிய ஆண்களும் இறைவன் நம்பிய பெண்களும். இறை நம்பர் அர்த்தம் இப்ப சொன்னது என்ன தக்கு உங்களுக்கு ஞாபகத்துக்கு நான் கேட்கிறேன், அல்லாஹ் நம்பர் தான், அதுதான் வேத அடிப்படையில் அல்லாவை நம்பி ஆண்களும், வேத அடிப்படையில் நம்பி அல்லாவை நம்பி பெண்களும், ரெண்டு சேர்த்து சொல்றான். திருமறை குர்ஆன் படித்து பார்த்தீங்கன்னா ஆண்பால் உள்ள வார்த்தையை பயன்படுத்த பெண்களை சேர்த்துருவாங்க. யாயுகல்லதின் ஆமுனு பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தை இருக்குது, ஆண்பாலுக்குரிய வார்த்தை. அகீமு என்று சொல்லக்கூடிய வார்த்தை, அகீமு சலாத் என்பது ஆண்பாலுக்குரிய வார்த்தை, ஆத்து சக்காத் என்பது ஆண்பாலுக்குரிய வார்த்தை. இப்போ நிறைய இடங்கள் நல்ல ஆண்பாலை பயன்படுத்தி அதில் யாரை உள்ளடக்கி சொல்லுவான், பெண்களையும். ஆனால் ஒரு சில இடங்களில் மாத்திரம் ஆண்பாலுக்குரிய வார்த்தையும் பெண்பாலுக்குரிய வார்த்தையும் சொல்லி ஒரு சில இடங்களில் சொல்லலாம். அதில் ஒன்று தான் இந்த 9வது அத்தியாயத்தினுடைய 71வது வசனம். என்ன சொல்றான், அல்லாஹ்வை நம்பிய ஆண்களும் அல்லாஹ்வை நம்பிய பெண்களும், பாவுகும் அவுலியா பாவ், அவர்கள் சிலர் சிலருக்கு அவுலியாக்கள். முதல்ல அவுலியான அரபிலே சொல்லிக்கிறோம், என்ன அவுலியா அவுலியா நம்ம வேற ஆள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்றான், யாரை சொல்றான், மூமினான ஒரு ஆண் மூமியா இன்னொரு ஆணுக்கு என்னவா, அவுலியா. மூமியான ஒரு பெண் இன்னொரு மூமியான பெண்ணுக்கு யாரு, அவுலியா. சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு வழிகட்டு காரணம் அவுளியாங்கிற பேர் தான், வார்த்தை தான் அவுளியா. நான் சொன்ன பாருங்க, ஓதுறதுன்னு சொல்ற மாதிரி முஸ்லீம்கள் கடைபிடிக்கக்கூடிய எதுக்குமே அறிந்த அறியதில்லை. அவுளியாண்ட யாருக்கிட்ட சொல்ல மாட்டாங்க, அவுளியாண்டா யார் இன்னும் யாருன்னு கேட்குறீ, அவுளியாண்டா நாகூரில் இருக்கிறாரு, பொட்டலூர் இருக்கிறாங்க, அஜ்மீர் இருக்கிறாரு, நிறைய இடத்துல அவங்க தான் அவுளியா. இல்லை இப்போ அவுளியாண்டா யாரு, கோவம் வந்து அவங்களை அடிச்சிருவான். எல்லாரும் சொல்கிறாங்க நீ புதுசாக வந்து அவுளியாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற, தெரியாது ஒரு மனுஷன் எப்போ கோவம் தெரியுங்களா, எப்போ கோவம், ஒரு விஷயத்தை கேட்கும்போது தெரியலன்னா கோவம் வரும், தெரிஞ்சா சந்தோஷம் சொல்லுவாங்க. என்னங்க நீங்கள் வேலை செய்கிறீங்களா, உங்கள் வேலையை எப்படி என்ன கேட்டேன்னா, எவ்வளோ நாள் படிச்சுக்க தெரியுமா, எவ்வளோ அனு கேட்டோன்னு சங்கடப்பட்டீங்கன்னா இவ்வளோ ரொம்ப அறுக்கிறான் விட மாட்டான்னு சொல்லி நாளைக்கு வந்து கேட்குற மாதிரி போயிடுவான். ஏன்னா அந்தளவுக்கு சந்தோஷமாக சொல்லுவோம். ஆனால் இதை கேட்டு பாருங்கள், இஸ்லாம்னு கேட்டு என்னென்னு கேட்டு யாராவது மாற்றம் சவர் கேட்டால் நாளைக்கு வாங்க, நம்ம ஆளுக்க நாளைக்கு வாங்கங்கிறது. ஏண்டா நாளைக்கு வந்த உடனே ஒரு நாள் முன்னாலே போய் ஆளுமே சொல்லி வச்சோம், நாளைக்கு ஒரு இஸ்லாம் கேட்க வர்றாரு, நான் உங்களை கூட்டுறோம் சொல்லி கொடுங்க. அப்போ என்ன அர்த்தம், நமக்கு தெரியாத அர்த்தம். அப்போ அதிகமான பேர் இஸ்லாம் என்றால் என்னோட சொல்ல தெரியாமல் இருக்கிறாங்க.
அப்ப அந்த அளவுக்கு நம்ம இதுல தொடர்பு. ஆனா யாராவது என்னங்க என்ன வியாபாரம் செய்றீங்க தெரியாத, நீ என்ன படிச்சிருக்கீங்க தெரியாத, நீங்க என்ன வேலையா தெரியாதா சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டோம். ஆனா இஸ்லாத்தை பத்தி கேட்டுட்டா நாளைக்கு வாங்க, தெரியாதுன்னு சொன்னா தவறு இல்லை, நாளைக்கு வாங்கன்னு கொஞ்சம் கண்டிமா சொல்லிடுறது. நாளைக்கு வந்தால் நம்ம செய்கிற நல்ல முக்கியமான வேலை என்னன்னா, அது சம்மந்தப்பட்ட ஆளுக்கு இருக்கிறாங்க, அவங்க தான் ஓதுன ஆளுக்க, நாங்கள் ஓதாத ஆளாங்க கொண்டு விட்டுறது. அப்போ இந்த நிலையை நம்ம மாற்றணும். அப்போ அவுளியாங்கிற வார்த்தை வந்து பன்மை, எதுக்கு பன்மை? வலிங்கிற வார்த்தைக்கு பன்மை அவுளியா. நீ நிக்காலாம் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க, ஏன்னு வலி சொல்கிற ஆள் யார், வலி சொல்கிற ஆள் ஒலி ஒலிம்பாங்க, வலின்னு சொல்கிறது இல்லை, ஒலி கொடுக்குற ஆள் யார், ஒலி கொடுக்கக்கூடாதான், ஒலி கொடுக்குற ஆள் யாருன்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படின்னு அர்த்தம் வலி பொறுப்புதாரி யார், வலிக்கிறதுக்கு அர்த்தம் பொறுப்பாளி, நேசன், பாதுகாவன், அன்பன், பல அர்த்தம் இருக்கு. அப்போ வலி என்று சொன்னால் அன்பர், நண்பர், நெருங்கி நல்ல நல்லவர், நண்பர் அர்த்தம், நல்லவன் அர்த்தமே இல்லை அதுக்கு, நண்பர் அர்த்தம். அவுளியான்னு அர்த்தம் அப்போ நண்பர்கள், இதையும் சொல்லுங்க, அது சொல்லி சொல்லி பழகிட்டோம் கிடையாது, நண்பர்கள் அர்த்தம், பாதுகாவலர்கள், பொறுப்பாளர்கள், நண்பர்கள், பல அர்த்தம் இருக்குது. இப்போ இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சொல்றான், அல் முனாஃபிகூன பாதும் அவுலியா பா, நயவஞ்சல் இருக்கிறாங்க அவங்க சிலருக்கு சிலர் அவுலியாக்கள். இன்னா ஜால்ன ஷயாத்தீன, ஷைத்தான்களை நாம் ஆக்கியிருக்க அவுலியா, அவுலியாக்களாக ஆக்கியிருக்கிறோம். யார் சொல்றா? லில்லதீன கஃபர், காஃபிர் ஆக்கிறவங்களுக்கு யார் அவுலியாவா? ஷைத்தா அவுலியா. அப்போ அவுலியாங்கிற வார்த்தைக்கு நல்லவன் நடத்திருந்தா ஷைத்தான் அவுலியாவானா? கிடையாது. அப்போ என்ன அர்த்தம்? ஒரே ஒரு இடத்துல தாங்க அல்லாஹ் அவுலியாங்கிற வார்த்தையை அல்லாஹோட சேர்த்து சொல்றான். அலா அங்கேயும் கவனமாக சொல்றான், அலா கொஞ்சம் கவனமாக கேளுங்க, என்ன அவுலியா அல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள்னு சொல்லக்கூடியவர்கள் அங்கே அழகாக சொல்றாங்க, மக்கள் தெரியாதனால அதுலேயும் துவா வராங்க, அலா என்ன அவுலியா அல்லாஹ் ஆமீன், அதுக்கும் துவாவில் அது சொல்கிறாங்கங்க. ஆனால் என்ன அதுக்குன்னு தெரியல, அலா நீ கவனமாக தெரிஞ்சுக்குங்க, என்ன அவுலியா அல்லாஹ், என்ன அர்த்தம்? நிச்சயமா அவுலியா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள், லா கவுஃபுன்னு அவங்களுக்கு பயம் இல்லை, வராகவும் கவலைப்படவும் மாட்டாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் சொல்லக்கூடிய என்ன கிடையாது, அவங்களுக்கு பயம் இல்லை கவலையும் கிடையாது. இப்போ யார் நல்லா சொன்னானா, யார் சொல்லியிருக்கானா? இல்லை, அடுத்த வருஷம் சொல்கிறான். அவுலியாக்களுக்குள்ள சிறப்பு முதல் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய அவுலியா ஒருத்தர் இருந்தால் அவனுக்கு என்ன கிடையாது, பயம் கிடையாது, கவலையும் கிடையாது. எதை பற்றி கவலை கிடையாது, எதை பற்றி பயம் கிடையாது? ஆமாம், ஏன்னா நம்ம அல்லாஹ் பயந்து வாழும், உலகத்தில் கஷ்டப்படுது அவனுக்கு கவலைப்படுது அவன், இன்றைக்கி மத்தியானம் சாப்பிட்றது, நைட்டுக்கு என்ன சாப்பிடுது நம்ம வேலையே, விழிஞ்சாவது நாஷ்டாக வேணும், மத்தியானம் சாப்பிடு, மத்தியானம் சாப்பாடு, நைட்டு சாப்பாடு, இதை நம்ம வேலை. அப்போ இந்த கவலை இருக்கும், எந்த கவலை இருக்காது, நாளைக்கு அல்லாஹ் நிச்சயமாக நம்ம சொர்க்கத்தில் அந்த நம்பிக்கை இருக்கும், அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அது உலகத்தில் ஏதாவது தவறிப்போம் அதுக்கான கவலைப்படுறது இல்லை, அவங்க உலகத்தில் ஏற்படக்கூடிய விஷயங்களை வச்சு கவலை பயப்படுறதும் இல்லை, ஏன்னா அல்லாஹோட கிடைக்கக்கூடிய பாக்கியம் நினச்சி அவங்க சந்தோஷப்படுவாங்க. அப்படின்னு சொன்னானே தவிர அவங்க யார் என்று அடுத்த சொல்கிறான். இந்த அந்த வசனம் நீ படித்தோம்னு விளங்கிக்கலாம், அதை பத்தியாத பத்தா அத்தியாயத்தினுடைய 63-64 வசனம் எடுத்து படித்த நீ விளங்கிக்கலாம். என்ன சொல்கிறான்? அல்லதீன ஆமனும் ஓ காணும் எத்தக்கூர். அப்போ அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள்னு யார் என்றால் அவர்கள் அல்லாஹ்வை நம்பியவர்களாக இருப்பார்கள், நம்பிய பிறகு அவனை பயந்தே வாழ்வார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் யார்? இறைநேசர்கள் யார்? அல்லாஹ்வை நம்பி பயந்து வாழ் அல்லாஹ் நம்ம இருக்கமே இல்லையா, நம்ம நம்பியிருக்கோம்ல, அல்லாஹ் பயப்படுறோம்ல, அவன் நம்ம யாரு சொல்லுங்க, நமக்கு பயமா இருக்கு. யாராவது அழகுரையை கேட்டானா வாங்கி அவனையெல்லாம் அவுளியான்னு சொல்றான், நம்மள சொல்றது யாரு? அல்லாஹ்வை நம்பிட்டா, அல்லாஹ்வை நம்பியவர்கள் அவனை பயந்து வாழ்ந்து அவங்க யாரா? அல்லாஹ்வுடைய அவுளியாக்கள். அப்ப அல்லாஹ்வுடைய நேசர்கள் வந்து பல வகை. இப்ப ஒரு ஒரே கரண்ட் தான் வருது, அதில் நோ வாட்ஸும் இருக்குது, 1000 வாட்ஸும் இருக்குது. அப்போ நோ வாட்ஸில் போகும்போது அதுக்கு தகுந்த வெளிச்சம் இருக்குது, 1000 வாட்ஸும் ரொம்ப பவராக இருக்குது. அப்போ கம்ப்யூட்டர் வர்றதுக்கு கரண்ட் அதுதான், எல்லாம் அயன் பாஸ்க்கு வர்றது அதுதான், ஃப்ரிட்ஜ் வர எல்லாம் அதுதான். அப்போ ஒவ்வொரு கரண்ட் அந்த கரண்ட் பாஸ் ஆகும்போது அங்கங்கே என்ன பவர் இருக்கோ அந்த அளவுக்கு அது வேலை செய்யும். அப்போ ஈமான், இறையச்சம் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு அவனுடைய அல்லாட்ட எப்படி ஆகிடுவான், உயர்ந்து நான் மாறிடுவான். அப்போ ஈமானும் இறையச்சம் என்பது அதுதான் குர்ஆனில் முழுக்க சொல்லப்பட்ட விஷயம். அப்போ குர்ஆனோடு எந்த அளவுக்கு நம்ம தொடர்பு அதிகமோ, அல்லாஹ்வுடைய அந்த குர்ஆனை எந்த அளவுக்கு அதிகம் படிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஈமான் அதிகமாக இருக்கும், இறைச்சமும் அதிகமாக இருக்கும். அப்போ இறையச்சமும் ஈமானும் அதிகமாக இருக்குன்னு முடி செய்கிற ஆள் யாரு? யார் முடி செய்கிற ஆள்? அல்ல, எப்போ? மறுமையில். அங்கே தான் தெரியும். ஏன்னா இப்போ இந்த உலகத்தில் பார்க்கும்போது பெரிய நம்மள மாதிரி பெரிய தாடி வச்சிருப்பான், நிறைய பெரிய ஆலிசமார் இருப்பான், நல்ல விஷயம் சொல்லியிருப்பான், நாளை மறுமையில் பார்த்தா நரகத்துக்கு போயிருப்பான். ரசூலுல்லாஹ் சொல்கிறான், ஒரு கூட்டம் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருப்பாங்களாம், சொர்க்கத்துக்கு போய் நின்று அப்படி திரும்பி பார்த்து ஆச்சரியப்பட்டு, என்னப்பா நீங்கள் நரகத்தில் இருக்கிறீங்க, உங்கள் பேச்சு கெடுத்து நாங்கள் சொர்க்கத்துக்கு போகிறோம், நீங்கள் நரகத்தில் இருக்க ஆச்சரியம் கேட்பாங்களாம். அப்போ நரகத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கத்துக்கு போகக்கூடியவங்க நரகத்தில் இருக்கிறவங்க ஆச்சரியப்பட்டு, அவங்க யார் எப்படிப்பட்ட ஆளுமையில் இருக்கணும், தௌஹீத் ஆளுமையாக இருக்கணும். ஏன் சிறுக்கு போச்சு ஆளுமை, சிறுக்கு போச்சு போதனை செய்தவன் அவரும் போக முடியாது, சிறுக்க கேட்டு நடந்த அவங்களும் போக முடியாது. உதாரணமாக ஒவ்வொரு நாளும் கத்தம் பார்த்தி போதிக்கிட்டே இருங்க, அவுளியா கட்ட துவாக்கள் சொல்லி போதனை மட்டும் வச்சுக்கோங்க, அவர் போதனை கேட்டவங்க சொல்லுங்க போக முடியுமா, போக முடியாது. அப்போ அவங்க அல்ல. அப்போ குர்ஆன சொன்னவங்க, ஹதீஸ் சொன்னவங்க, இறையச்சத்தை பற்றி நல்லா முறையான போதிச்சவங்க எங்கே இருக்காங்க, நரகத்தில் இருக்கிறாங்க. இப்போ குர்ஆன் போதிக்கிறோம்ல, இந்த போதனை கேட்டவங்க சொர்க்கத்துக்கு போயிட்டு இருப்பாங்களாம், போதனை போட அல்ல பாதா கூட போதனை என்ன மாதிரி யாருக்கு சில பேர் நரகத்தில் கிடப்பாங்களாம். அப்போ இவங்க நின்றுட்டு, என்னப்பா நீ நீ தானே எங்களுக்கு சொன்ன சொர்க்கத்துக்கு போகிறேன்னு கேட்டால் அங்கே உண்மையை சொல்லுவான், இங்கே தான் ஏமாற்றுவான். துன்யாவில் எதை வேணாலும் காண, எதை வேணும் சொல்கிறான் பாருங்க, அப்போ தான் தவறு செய்திருப்பான். என்னென்ன செய்த, நான் ஒன்றும் செய்யவே இல்லைம்மா. அந்த மாணவர்களை பார்த்தீங்கன்னா பெஞ்சில் எழுதுவான், வாங்கி அடித்த உடனே நான் எழுதவே இல்லையா சத்துமா, எழுதவே இல்லை சாருங்க. அப்போ மாணவர்லேருந்து பிள்ளையிலேருந்து பெரிய ஆளுந்து பொய் சொல்கிறது பழக்கம் வச்சுட்டாங்க. ஆனால் மறுமையில் போகிறவொடனே பொய்யை சொல்ல மாட்டான், சொல்ல முடியாது. அப்போதான் சொல்லுவாங்க, அந்த ஆளுக்கு சொல்லுவாங்களாம், சரிதான் நீங்கள் சொர்க்கத்துக்கு போகிறதும் நான் நரகத்து போது உண்மை, என்ன காரணம், நான் உங்கள்கிட்ட எதையெல்லாம் செய்ய சொல்லணும் அதை நான் செய்யலை, எதையெல்லாம் உங்களை செய்யக்கூடாதோ அதை நான் செய்தேன். அப்போ என் பேச்சுக்கள் நடந்ததுனால உங்களுக்கு சொர்க்கம், என் பேச்சுக்கள் நான் நடக்காமல் எனக்கு என்னது நரகம். அப்புறம் மறுமையில் இந்த உலகத்தில் யாரெல்லாம் பெரிய தியாகமாக தெரிஞ்சு அவங்க நரகத்தில் சொல்கிறாங்க, பெரிய அல்லாஹ்வுடைய பாதை உயிரினத்த ஒரு முஜாஹித், தன்னுடைய சொத்தையெல்லாம் அள்ளி வாரி வழங்கி ஒரு பெரிய குடைவள்ளல், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படித்து விளக்கி சொன்ன ஒரு ஆலிம் நரகம், இவங்க நரகத்து போகிற சொல்கிறாங்க. எதனால், அவர்கள் உள தூய்மையோடு செய்யாமல் இருப்பாங்க. அப்போ உள தூய்மை இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிச்சி முடிவு பண்ணுறது யார் மட்டும்தான், அல்லாஹ் மட்டும்தான். அப்போ ஈமானும் இறையச்சும் உள்ளவர்கள் சொர்க்கம் போவார்கள், அல்லாஹ்வுடைய நேசராக இருப்பாங்க. அப்போ ஈத்தாரில் சொல்லி காட்டுறான், வல் முஃமினூன வல் முஃமினாத், இறை நம்பிக்கையுடைய ஆண்களும் இறை நம்பிக்கையுடைய பெண்களும், பாலும் அவுலியா பால், அவர்கள் சிலர் சிலருக்கு யாரு யாரு நண்பர்கள் பொறுப்பாளர்கள். பாருங்க, நமக்கு ஒரு பொறுப்பாளர்லாம் சொல்கிறான், நான் அல்லாஹ் நம்பியிருக்கிறேன்னு சொன்னால் எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் யாரெல்லாம் நாங்கள் அல்லாஹ் நம்பியிருக்கன்னு சொல்கிறாங்களோ அந்த ஆணுக்கும் பொண்ணுக்கும் ஒரு பொறுப்பு வந்துடுது. எப்படி பொறுப்பு வந்துடுது, அதை மாதிரி நம்பியிருக்கக்கூடிய உங்களுக்கு யாருண்டு, பொறுப்பாளர்கள், நண்பர்கள், நேசர்கள். அப்போ அல்லாஹை நம்பி வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு மூமினும் தன்னை போல் நம்பிய மூமினிடத்தில் உளமார்ந்து அன்பு கொள்ள வேண்டும். அன்பு ரெண்டு இருக்கு, உலகத்தில் நம்ம வியாபாரம் செய்கிறோம், விவசாயம் செய்கிறோம், தொழில் செய்கிறோம், பல வகையான ஈடுபாடு கொண்டிருக்கிறோம். அப்போ நம்ம யாரோட தொடர்ந்து அவங்க என்ன செய்து ஆகணும், அன்பு செலுத்தி தான் ஆகணும். ஆனால் உளமார அன்பு, நமக்கு கிடைக்கின்ற, நமக்கு தெரிந்திருக்கிற, நாம் அனுபவிக்கின்ற அனுபவங்களை எல்லாம் ஒரு ஆளுக்கு சொல்லி அவங்களுக்கு தெரியப்படுத்தி அவங்களுக்கு புரிய வச்சு உதவி செய்யணும். யார் தான் செய்யணும், நம்மை மாறி ஈமான் கொண்டவர்களுக்கு. அப்போ அவங்க மேலே நம்ம அன்பு கொண்டு, இந்த அன்புக்கு எல்லாம் விளக்கம் சொல்கிறோம். இந்த அன்பு என்ன அர்த்தம், சாப்பிட கொடுக்குறதா அல்லது அவங்களுக்கு வேறு வகையான உதவி செய்கிறதா, அதெல்லாம் வேறு. இந்த மூமின் ஈமான் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆணும் தன்னை போல ஈமான் கொண்ட ஆணுக்கு என்ன பொறுப்பு, அதே போல் ஈமான் கொண்டிருக்கிற ஒரு பெண் தன்னை போல ஈமான் கொண்ட இன்னொரு பெண்ணுக்கு என்ன பொறுப்புன்னு சொன்னால் சொல்லி காட்டுறான். எவ்வொருவன பில் மாரூஃப், நன்மையான காரியங்களை ஒருவருக்கொரு ஏவி கொள்வார்கள். அப்போ நான் மூமினாக இருந்தால், அல்லாஹ் நம்பி வாழக்கூடிய ஆளாக இருந்தால், என்னை மாதிரி யார் நம்பி அந்த மனிதர்கள்ட்ட அவங்களுக்கு தெரிய விஷயத்தை போய் என்ன செய்யணும், சொல்லணும், அல்லாஹ் இப்படி தான் சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய சொல்லியிருக்கிறாங்க என்று நான் ஏவக்கூடிய ஆளாக மாறணும். எல்லாவற்றையும் படித்த பிறந்தான் ஏவன்லாம் இல்லை, நமக்கே தெரிஞ்ச உதாரணமாக நமக்கெல்லாம் எல்லாரும் தெரியும் என்னண்டு, அல்லாஹ் யார் தாண்டு ஒருத்தன் தான். அவன் அல்லாஹ் எங்கே தான் இருக்கிறான், நம்ம தெரிஞ்சிச்சு இல்லை. அப்போ இந்த நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடிய எங்கேயும் இருக்கிற சொல்லணும் மறுக்கணும், அப்படிலாம் கிடையாதுப்பா. அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், அல்லாஹ் வானத்தில் அரிசி இருக்கிறான், இது சொல்லாமல் சொல்லக்கூடாதா, சொல்லி ஆகணும். அப்போ எனக்கு தெரியாதுங்கிற விஷயம் வேறு, இது தெரிஞ்சிச்சு அப்படித்தானே. அப்போ யாருக்கெல்லாம் ஈமான் கொண்டவர்களுக்கு அந்த ஈமான் அடிப்படை எது தெரிந்திருக்கிறதோ அதை தன்னை போன்ற சவர்கிட்ட போய் சொல்லி ஆகணும். என்னவனு அணில் முன்கர், தீமையை விட்டு அவளை தடுக்க வேண்டும். அப்போ மூமின்களுக்கு கடமை, அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முக்கியமான கடமை என்ன, நன்மைகளை மக்களுக்கு சொல்லி ஏவணும், தீமைகளை மக்கள் தடுக்க வேண்டும். சுபஹானல்லாஹ், ஆரம்ப காலங்களில் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு முதல் முன்மாதிரி இந்த நம்ம சமயத்தை யாரு முதல் முன்மாதிரி? நமக்கெல்லாம் முன்மாதிரி ஃபர்ஸ்ட் யாரு? அடுத்து ரசூலும் சஹாபாக்களும். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவற்றை காதார கேட்டவர்கள் யாரு? சஹாபாக்கள். அவங்க சொன்ன விஷயங்களை அவளை கண்ணார கண்டவர்கள், அவர்கள் சொன்ன செய்தி உலகெல்லாம் கொண்டு சேர்த்த புரிதர்கள் அவங்க. அந்த விஷயத்தில் அவங்களுக்கு ஈடு யாருமே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயத்த காதால கேட்டு அதை அவங்க கண்ணால பார்த்து அதை பிற மக்கள் சொன்னாங்களே, இந்த பாக்கியத்தில் உலகத்தில் வேறு யாரும் இந்த பாக்கியம் கிடைக்காது. மட்டுமில்ல, சல்லல்லா குரானும் ஹதீஸ் சொல்லக்கூடிய சஹாபாக்களுக்கு ஒரு முக்கியத்துவம். சஹாபாக்கள்லயே முக்கியத்துவமான சஹாபாக்கள் யாரு? முஹாஜிர்களும் அன்சாரிகளும். அவங்களுக்கு பிறகு வந்தவங்க கூட அவங்க அந்தஸ்து பெற முடியாது. யாரெல்லாம் வந்து ஹிஜ்ரத்துக்கு போனவங்களை அரவணைச்சு உதவி செய்தாங்களோ அந்த உதவி மாதிரி வேற உலகத்தில் அதுக்கு பிறகு அடுத்த சஹாபாக்கள் இல்லைன்ட்டாங்க. ரசூல் அல்லாஹ் சொல்லிட்டான், ரசூல் சொல்லிட்டாங்க. அப்ப அந்த அளவுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் யாருக்கு? ரசூலுக்கும் சஹாபாக்களுக்கும். அப்ப சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ஒரு இஸ்லாமியுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அல்லாஹ்வையும் ரசூலை நம்பி வாழ்ந்த ஒரு ஆணும் பெண்ணும் உலகத்தில் எப்படி இருந்தாங்க ஆரம்பத்தில்? இதை நாம் முக்கியமாக பார்க்கணும். திருமறை குர்ஆனை ஏற்றுக்கொண்டிருந்த ஒரு ஆணும் பெண்ணும், ஏன்னா நம்முடைய சகோதரி வந்திருக்கனால சில முக்கியமான விஷயத்தை நான் சொல்றேன், சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை கண்ணால கண்டு அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லி காதால் கேட்ட அந்த அருமை சகோதர சகோதரி எப்படி இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இந்த நிலை நம்ம சமுதாயத்தில் வரணும். அருமை சகோதரிகள் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. முஸ்லீம் சகோதரிகள்கிட்ட அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடிய உங்களை போன்ற சகோதரிகள் இது போல உணர்வு இருக்கணும். என்ன உணர்வு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை ரசூலுல்லாஹ் மூணு சமுதாயத்தை சிறந்த சமுதாயம் சொன்னாங்க. முதல் சமுதாயம் யாரு? என்னோடு இருக்கக்கூடிய சஹாபாக்கள் தான். ஹைருல் கூரி கருணி நாங்க என்னோடு இருக்கக்கூடிய சஹாபாக்கள் சிறந்த சமுதாயம் நாங்க. அதற்கடு சும்மல்லது எலூலகும், அதற்கு அடுத்து அவர்கள் அடுத்து வந்தவர்கள் அவங்க யாரு? சஹாபாக்களை பின்பற்றியவர்கள். சும்மல்லது எலூலகும் நாங்க, பிறகு சஹாபாக்களை அடுத்து வந்தவர்கள். அவர் அரபி சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபி சொல்லுவோம். இந்த மூணு சமுதாயத்தையும் சிறந்தது ஏன் சொன்னாங்க என்றால், முதல் சமுதாயம் ரசூலை கண்டு அவர்கள் மூலமாக மார்க்கத்தை தெரிந்து செயல்படுகிற வாய்ப்பு பெற்றாங்க. அதையே பிற மக்களுக்கு சொன்னாங்க. அடுத்த சமுதாயம் சஹாபாக்களை பார்த்தவர்கள், அதற்கடுத்த சமுதாய சஹாபாக்களை பார்த்தவர்களை பார்த்தவர்கள். அப்ப அவங்கள்ட்ட சூடு உணர்வு எல்லாம் உறவு எல்லாம் எப்படி சொன்னா, குர்ஆனை படிப்பதும் ஹதீஸை படிப்பதும் அவற்றையே பிற மக்களுக்கு சொல்வதையும் பழக்கமாக கொண்டிருந்தார்கள். இந்த தொடரில் ஒரே ஒரு நிகழ்ச்சி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருமை தோழர்கள்ல சிறந்த தோழர்களாக கணிக்கப்பட்ட தோழர் அப்துல்லா மசூத். அப்துல்லா மசூத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னை பற்றி எப்படி சொல்லிக் கொள்வார்கள் என்று சொன்னால், திருமறை குர்ஆனுடைய வசனம் அவருடைய விளக்கத்தை ஒருவர் எங்காவது சொல்ல கேள்விப்பட்டு அங்கே வாகனத்தை செல்ல முடியும் என்று இருந்தால் நான் சென்று அதை படித்துக் கொள்வேன் என்றார்கள். ஏன் அந்த காலத்தில் வாகனச்சு போறது பெரிய கஷ்டமானது, இந்த காலம் மாதிரி இல்லை. இந்த காலத்து உலகத்துக்கு சுத்தி வந்துடலாம் ஒரு நாள்ல, அப்ப அப்படி இல்ல, ஒரு மைல் போறாதா கூட பெரிய கஷ்டம். அப்ப அப்படிப்பட்ட காலத்துல எங்கேயாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கேட்டு ஒருத்தர் இருந்தார்னா அங்க போய் படிக்க முடியும், நான் படிச்சிருவேங்கிறாங்க. அந்த அளவு குரான்ல அவங்க அக்கறை செலுத்துறவங்க, குரான் ஆழம் படிச்சவங்க. அப்படிப்பட்ட அப்துல்லா மசூத் ஒருத்தர் சொல்றாங்க, பச்சை குத்தி கொள்ளக்கூடிய பெண்களை அல்லாஹ் நாசமாக்குவானாக, பச்சை குத்தி கொள்ளி விடுவதற்காக கூலி வாங்கக்கூடிய பெண்கள் அல்லாஹ் நாசமாக்குவானாக, ஒட்டு முடி வைக்கக்கூடிய பெண்களை அல்லாஹ் நாசமாக்குவானாக, அந்த ஒட்டு முடியை வைத்துவதற்காக கூலி வாங்கக்கூடிய பெண்களையும், அதுபோன்று புருவ முடியை பிடுங்கி அழகுபடுத்தக்கூடிய பெண்களையும், பற்களை தீட்டி அலங்காரப்படுத்தக்கூடிய பெண் அல்லாஹ் நாசமாக்குவானாக. நாங்க இதுக்கு அரபியில பயன்படுத்துற வார்த்தை லஅனல்லாஹு, சென்ற கால வினைச்சொல்லை பயன்படுத்தினா அதை சபிப்பதற்காகவும் பயன்படுத்தலாம், அருளுக்காகவும் பயன்படுத்தலாம், கிருபை நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், சபிப்பதற்கும் பயன்படுத்தலாம். இங்க ரசூல் ஸல்லம் பயன்படுத்துற லஅனங்கிற வார்த்தை என்ன? சாபம். அல்லாஹ் சபித்து விட்டான் என்ற அர்த்தம் வரும். வேற என்ன அர்த்தம் வரும்? அல்லாஹ் சபிப்பானாக. ரெண்டு அர்த்தம் வரும். லஅனல்லாஹ்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம் வரும்? அல்லாஹ் சபித்து விட்டான், அல்லாஹ் சபிப்பானாக நாசமாக்குவானாக. இந்த இந்த விஷயத்தை சொன்ன உடனே ஒரு பெண்ணு அந்த சபைக்கு வர்றாங்க. இந்த ஹதீஸ் சொன்ன உடனே இந்த அப்துல்லா மசூத் என்ற மிகப்பெரிய ஒரு நபித்தோழர், மிக முக்கியமான ஒரு நபித்தோழர், அந்த நபித்தோழர் இப்படி செய்ய சொல்லிட்டு இருக்கிற போது ஒரு பெண் நேர சபைக்கு வந்து கேட்கிறாங்க, அப்துல்லா மசூத் அவர்களே, நீங்கள் சில செய்தி சொல்வதாக நான் கேள்விப்படுகிறேனே, அந்த செய்தியை நான் குர்ஆனை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை படித்து பார்த்து விட்டேன், நீங்கள் சொல்வதற்கு ஆதாரம் இல்லையேங்கிறார்கள். எப்படி கேட்கறாங்க பாருங்க, அந்த பெண்ணு கேட்கும் போதே வார்த்தை எப்படி சொல்றாங்க, குர்ஆனை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நான் படித்து பார்த்து விட்டேன், நீங்கள் சொல்வதற்கு ஆதாரம் இல்லை, அல்லாஹ் அப்படி சொல்லவில்லையேங்கிறாங்க. அவங்க அல்லாஹ் சொன்னதா சொன்னாங்களா, அப்துல் அல்லாஹ் அல்லாஹ் சொன்னாங்களா, சொல்லல. அப்ப ஏன் அவங்க கேட்டாங்க, அல்லாஹ் சபித்தான், அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ் ஏவினான், அல்லாஹ் உதவினா, எங்க இருக்கும் அந்த வார்த்தை, எங்க இருக்கும், குர்ஆன் இருக்கணும். அல்லாஹ் சொன்னான் எங்க இருக்கணும், அது குர்ஆன் இருக்கணும். அல்லாஹ் சபித்தான் குர்ஆன் இருக்கணும். அல்லாஹ் கிருபை செய்தான், அல்லாஹ் ஏவன, குர்ஆன் இருக்கணும். அப்படிதான் விளங்குவோம். அப்படிதான் யார் விளங்கியிருக்கா, அந்த பெண் விளங்கியிருக்காங்க. அதனாலதான் வந்து கேட்கிறாங்க, பாருங்க எவ்வளவு துணி இருந்தா. அப்ப என்ன துணி அவங்களுக்கு, மார்க்கத்தின் பேரில் கொண்டிருந்த பற்று. அல்லாஹ் சொன்னான் சொல்றதா இருந்தா அது எங்க இருக்கணும், குர்ஆன் இருக்கணுமே. அப்ப இப்படி சாதாரண சொன்னா விடுறதா, அப்துல்லா மசூத் இப்படிப்பட்ட ஆளு, குர்ஆனோட மிக நெருங்கி தொடர்புள்ள ஆளு. அப்ப குர்ஆனோட ரொம்ப நெருங்கி தொடர்புடைய ஒரு சஹாபியா இருந்தாலும் கூட அந்த வார்த்தையை சொன்ன உடனே அந்த பெண்ணுக்கு உரைக்குது பாருங்க. அப்ப அல்லாஹ் சொன்னதாக அல்லாஹ் சொன்னாத விஷயத்தை சொன்னவங்க யாராயிடுவாங்க, யாராயிடுவாங்க, காபிர் ஆயிடுவாங்க, நரகத்துல. ஏன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் என் மீது யாரேனும் வேண்டும் என்றே ஒரு பொய்யை சொன்னால் அவங்க போட்டோம் நரகத்திற்கு, இங்கே முடிவு செய்யிருந்தாங்க. அப்ப ஒரு நரகவாசின் முடிவு செய்யறாருந்தா அவங்க என்ன செய்தா போதும், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாலும் சொல்லாத ஒன்று சொன்னா போதும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லாத ஒன்றை சொல்லுவாங்க நரகம் சொல்லும் போது, வெளியா அல்லாவே சொல்லாத சொன்னா யாராயிடுவான். அப்ப இந்த உணர்வு சகாபாக்கள் ஆண்களுக்கு பெண்களுக்கு இருந்துச்சு, அவங்க யாரா இருந்தாலும் சரிதான், இந்த மாதிரி வார்த்தை சொல்லிட்டு உடனே செய்வாங்க, வந்து கேட்டுவாங்க. இந்த பழக்கம் நம்முடைய சகோதரிட்டு வரணும். நம்முடைய தாய்மார்கள் இதாவது செய்யும் போது, இது அல்லாஹ் சொன்னானா, அல்லாஹ் சொல்லாத எப்படி சொன்னான்னு சொல்ல முடியாது, அல்லாஹ் சொல்லாத எப்படி செய்ய முடியும் என்று அந்த உணர்வு இருக்கணும். அப்ப வந்துட்டு கேட்ட உடனே, கேட்ட கேள்வி கேட்கும் போது எப்படி கேட்டாங்க, குர்ஆனை ஆரம்பத்திலிருந்து படிச்சுட்டேன்னு சொல்லி கேட்கறாங்க. சுபஹானல்லாஹ், வார்த்தை பாருங்க. இப்படி கேட்ட உடனே அவங்க ஒரு திருப்பி கேள்வி கேட்கறாங்க, குர்ஆனை படித்து விட்டாயா, எப்படி கேட்கறாங்க கேள்வி, அவருடைய கேள்வி பதில் எப்படி இருக்கு பாருங்க. கேட்கும் போதே குர்ஆனை ஆறு கடைசி படித்து பார்த்து விட்டே நீங்க சொல்ல ஆதாரம் இல்லைன்னு சொன்ன உடனே இவங்க திரும்பி என்ன கேட்கறாங்க, குர்ஆனை படித்திருக்கிறாயான்னு கேட்கறாங்க. கேட்டுட்டு ஒரு பதில் சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆனில் வமா ஆதாக்கும் ரசூல் ஃபஹுதூஹு வமா நஹாக்கும் ஃபந்துஹு சொல்கிறானை படித்து பார்க்கவில்லையாங்கிறாங்க. அல்லாஹுடைய தூதர் உங்களுக்கு எதை கொண்டு வந்திருக்கிறார்களோ அதை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லாஹுடைய தூதர் எல்லாம் தடுத்ததுக்கு அதெல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹ் சொல்றாங்க தெரியாதான்னு கேட்ட உடனே அவங்களுக்கு விளங்கிருச்சு. சுபஹானல்லாஹ், அப்ப குர்ஆனோட எவ்வளவு தொடர்பு இருந்தா சொன்ன புரிய சொன்ன விளங்க பாருங்க. நம்ம உங்களுக்கு விளங்கிருச்சா, என்ன விளங்குச்சு, எப்படி விளங்குச்சுங்கிறேன், நீங்க இப்ப அபிமானியம் சொல்லுவோம் அப்படி ஒரு கருத்து மாதிரி அடிச்சு விடுறீங்களா இல்ல உண்மை தெரிஞ்சு சொல்றீங்களா, இந்த சொல்ல வச்சு எப்படி விளங்குச்சு உங்களுக்கு. ஆயத்தினது அல்லாஹ்வின் தூதர் கொண்டு வந்ததை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லாஹின் தூதர் தடுத்ததை எல்லாம் விட்டு விடுங்கள் சொல்றதா இருந்தா, குர்ஆன்ல வராம அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்னு சொல்றாங்க வச்சுக்கங்க, அது யார யாருடைய அங்கீகாரத்தில் உள்ளது, அல்லாஹ்வுடைய அங்கீகாரத்தில் உள்ளது. குர்ஆன்ல ஒண்ணு இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாதங்கிறாங்க, அது யாரு அங்கீகாரம் கொடுக்கிறது. இப்ப உதாரணமா நம்ம தொழுகை நிக்கிறோம், அல்லாஹ் அக்பர் சொல்றோம், அல்லாஹ் சொல்ல சொன்னானா, நீங்கள் காலைல ஃபஜ்ர் தொழுகைக்கு போங்க, அது பாங்க சொல்ல சத்தத்தை கேட்டு போங்க, பள்ளியாசல பாடி அல்லாஹ் சொல்லிருக்கானா, இல்ல. அது யார் சொன்னது, ரசூல் சொன்னால் அவங்க மார்க்கமாக கொண்டு வந்ததற்கு யாருடைய அங்கீகாரம், அந்த பெண்ணுக்கு விளங்கிருச்சு. பாருங்க சுபஹானல்லாஹ், குர்ஆனை படிச்சுட்டேன்னு கேள்வி கேட்டு அவங்கள்ட்ட என்ன கேட்கறாங்க, குர்ஆன் ஒழுங்க படிச்சே இல்லையா, எப்படி கேள்வி பாருங்க. இப்ப போய் ஆச்சாரத்தை என்ன சேர்த்து குர்ஆனுக்கு மாத்தமா சொல்லிங்க கேட்டா, உனக்கு என்ன குர்ஆன் தெரியும், என்ன அவருக்கு தெரியல, விஷயம் அதுதான் சொல்லிக்குதான் சொல்லல, ஏன்னா படிக்கும் போதே படிச்சு கொடுக்கற போது குர்ஆனோட தெரியும் தொடர்பு படிச்சு கொடுக்காதனால அவருக்கு கோவம் வருது. எப்படி வரக்கா ரசூலுக்கு தெரியாத விஷயம் வரக்காக தெரிஞ்சிச்சு, எப்படி தெரிஞ்சிச்சு, வேதத்தை படிச்சாரு. ஆனால் ஆரம்ப வேதத்தை படிக்கல, எந்த அளவுக்கு நான் நேற்று கூட கோயத்தில் சொன்னேன், ஒரே மாசம் ஆகல, ஒரே மாசம் அரை மாசம் ஆகல, அங்கே என்ன செய்வாங்கன்னா முதல் வருஷம் எல்லாத்தையும் பத்து மாணவனும் பத்தையும் சேர்த்து வைப்பாங்க, ரெண்டாவது வருஷம் என்ன செய்வாங்க, அஞ்சு அஞ்சு பேராக பிரிப்பாங்க. எப்படி அஞ்சு பேராக பிரிப்பாங்க, அஞ்சு பேரும் இல்லை அஞ்சு பேரும் ஆறு பேரை பிரிப்பாங்க. யாரெல்லாம் பிரிப்பாங்க, ஏப்பா உங்களில் யாரெல்லாம் ஹனபி, ஒரு அஞ்சாறு பேர் நாங்கள் ஹனபி, சரி நீலாம் போ, நீங்க யாரு ஷாபி, ரெண்டு பிரிச்சு வாங்க, பிரிச்சு ஒரு ஆள் சங்கம் உட்காந்துருப்பாரு, ஒரு ஆள் சங்கம் ஒரே இடத்துல, இவர் சொல்லிவிடுவாரு உதவுடைய பரது ஆறு, யாருக்கு? ஷாபிக்கு. இவர் இந்த பக்கம் உதவுடைய பரது நாலு, யாரு? ஹனபி. ரெண்டு பேரும் கேட்டுக்குவான். இவர் ஏன் ஆறுன்னு சொல்லவும் மாட்டாரு, எங்க சேர்ந்து அவங்களுக்கு நாலு எங்களுக்கு யாரையும் கேட்கவும் மாட்டான். அப்படி ஒருவேளை இப்ப கேட்டுட்டா நீ நச்சாத்துக்காரனும் அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு கேள்வி. இப்போ நிலைமை, பெண்களை தொட்டால் ஒது முறிந்து விடுவார் ஷாபி, பெண்களை தொட்டால் ஒது முறியாதவர் யாரு? ஹனபி. அப்ப இப்படி என்ன செய்வாங்க, ஒரே மசாலா உட்கார்ந்துகிட்ட என்ன செய்வாங்க, மாற்றமா சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் என்ன கேட்க மாட்டாங்க. அவங்க கேட்டா என்ன, அவங்க அவங்க செய்யற வேலை என்னது, உடனே கமிட்டி கூட அவர் மாசோட விளைக்குவாங்க. பாருங்க என்ன என்ன நடக்குது என்று. ஆனா அந்த காலத்துல பாருங்க, பெண்கள் வந்து இப்படி துணிஞ்சு கேட்கிறாங்க. அப்ப அவங்களும் என்ன செய்தாங்கன்னா, குரான் அவங்களும் படிச்சாங்க, இவங்களும் படிச்சிருந்தாங்க. அப்ப ரெண்டு பேரும் குரானுடைய தொடர்பு இருந்ததுனாலதான் அவங்க இந்த அல்லாஹை புரிஞ்சுக்கணும், அல்லாஹ் பயப்படணும், அல்லாஹ் கிடைக்கிற சொர்க்கம் கிடைக்கணும் இந்த ஆசைப்பட்டதுனாலதான் கேலி கேட்டு அவங்களும் ஆத்திரப்படலை. உனக்கு என்ன தெரியும்னு கேட்கல. நீங்க அடுத்த கேள்வி, உனக்கு என்ன தெரியணும், அட தெரிஞ்சாலும் கேட்கறோம், அட தெரியாட்டா எப்ப நீ சொன்னது குரான்ல இல்ல அப்படின்னு சொல்லணும். உனக்கு என்ன தெரியும், ஒரே கேள்வி. அப்ப உனக்கு என்ன தெரியும் சொல்லக்கூடிய ஆளுக்கு என்ன தெரியாது, இவர் சொன்னது குரானுக்கு தெரியாது. ஏன்னா குரான படிக்காதனால அல்லாஹ்வுடைய கிருபையில தர்ஜுமா வந்த உடனே நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சாங்க. படிச்ச உடனே தவறா செய்யறான்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கேட்டோன்னு அவர் கோவம் வந்து இல்லைன்னு சொல்ற அவ்வளவுதான். ஆனா சாவி கோவப்படாம குரான படிச்சுட்டியோ அவங்க கேட்கறாங்க. அப்ப குரான இப்படி இருக்காது நீ பாக்கலையான்னு கேட்கறாங்க. கேட்டோன்னு அவங்களும் விளங்கிட்டாங்க. விளங்குன பிற போனாங்களா, போகல. பாருங்க அந்த பெண்களுக்கு இவ்வளவு துணிச்சல். அப்துல்லா மசூத் அவர்களே, நீங்க சொன்ன விளங்கிட்ட சரிதான், ஆனால் நீங்கள் எதை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ, எதை செய்தால் அல்லாஹ்வுடைய சாவு என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட பழக்கம் உங்களுடைய வீட்டு பெண்களுக்கு இருப்பதாக கேள்வி போட்டதே உண்மைதானாங்கிறாங்க. பாருங்க அந்த பெண்களுக்கு எவ்வளவு துணிச்சல். இன்னைக்கு பாக்குறோம் தௌஹீத் சொல்லக்கூடியவங்களை சமயத்துக்கு போய் சொல்லுவாங்க, இந்த ஆள் சொல்றான் அவங்க வீட்டுல ஒழுங்கு இல்லை. எந்த அளவுக்குன்னா வறட்சி இல்லாம நிறைய நிக்காக அல்லாஹ்வுடைய நடக்குது. இந்த வாங்கிட்டு ஆள் என்ன சொல்ல தெரியுமா, இவங்க மேடையில் சொல்றான் ரகசியமா வாங்குவானா, ஒத்துக்கிற மனசு வரல, ரகசியமா இவங்க வாங்குறாங்க. அட பகிரங்கமா வாங்கன்னு சொல்லிட்டான்ல, மேலே சத்தியம் பண்ணி மறைமுகமாகவோ பகிரங்க ரகசியமாகவோ நாங்கள் எதுவும் கொடுக்கல் வாங்கல் பணம் கிடையாது சொன்ன பிறகும் இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. என்ன சொல்றாங்க, ரகசியமா வாங்குறாங்களா இப்படி, ஏன்னா அவங்க வாங்கி பழக்கப்பட்டதா சொல்றாங்க. அப்ப பாருங்க பெண் என்ன சொல்றாங்க, ஒட்டு அல்லாவுடைய சாபத்துக்கு சொல்லிட்டீங்க, ஆதாரம் சொல்லிட்டீங்க, ஆனா உங்க வீட்டுல பொம்பளை வைக்கிறாங்களே அதுக்கு என்ன செய்வீங்கன்னு கேட்கறாங்க. சுபஹானல்லாஹ், எவ்வளவு துடிச்சு பாருங்க. அப்ப நம்ம தாய்மா இப்படி மாறினாங்கடா, முஸ்லீம் தாய்மா இப்படி மாறி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிருக்கான், அல்லாஹ் சொன்னா சரி, அல்லாஹ்வோட தூதர் சொன்னா சரி, அதுக்கு மாத்தமா யார் சொன்னா கேட்பேன் என்ற உணர்வு வந்தா சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். அந்த சிந்தனை பெண்களுக்கு வரணும். நீங்க செய்ய ஒரு நல்ல வேலை, இந்த பெண்களுக்கு இந்த மாதிரி பாடம் நடத்தினாதான் அல்லாஹ்வுடைய கிருபையினால இப்ப தமிழகத்துல பெண்களுடைய அரை மாசம் அதிகம், ஆண்களுக்கெல்லாம் குறைஞ்சு வச்சு, பெண்களுக்கு அரை மாசம் ஏராளமான இடத்துல இருக்கு. அல்லாஹ்வுடைய கிருபை இன்னைக்கு குர்ஆன் ஆயத்தையும் ஹதீஸ்களையும் அழகான முறையில் பெண்கள் சொல்றாங்க. என்ன காரணம், ஆயத்து குர்ஆன் ஹதீஸை படிச்சு கொடுத்ததுனால. நம்ம படித்து கொடுக்காதனால ஒரு காலத்தில் பெண்களுக்கு எந்த மாதிரி விஷயம் தெரியாமல் இருந்துச்சு, எல்லா வகையான பிதத்துகளுக்கும் காரணம் யார் தான், நம்ம நாட்டில் பெண்கள் தான் ஒரு காலத்தில். ஆனால் அல்லாஹ்வுடைய கிருபினா இன்னைக்கு பகிரங்கமாக இருக்கு, நிறைய கூட்டம் நடக்குது. பெண்கள் மகாநாடு ஆண்கள் மகாநாட்டை விட அதிகமாக கூடுறாங்க. அந்த மகாநாட்டில் உரையாற்றக்கூடியவங்க அதிகமாக யார் தான், பெண்கள் தான். அழகான முறையில் குர்ஆன் ஆயத்தை படித்து அரிசி விளக்கம் சொல்கிறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்கணும். அப்போ இந்த 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 வேலை இருக்கிறது ஒரு சிறப்பான பணி. நாம் குர்ஆன் ஹதீஸ்களை குர்ஆன் சொல்கிறது நம்ம மட்டும் இல்லாமல் நம்முடைய சகோதரிகளை தாய்மாரை கூட்டி சொல்கிறது கண்டிப்பாக செய்தாகணும். ஏன்னா சொர்க்கத்துக்கு போகும்போது ஆணும் பெண் கணவனும் மனைவியும் குடும்பத்தோடு போகிற பாக்கியம் பெரும்பாக்கி எல்லாம் குர்ஆன் சொல்கிறான். அது நல்ல சிறப்பான. அப்படி சொன்ன உடனே அப்துல்லா கோவப்படவே இல்லை. என்ன சொன்னாங்க தெரியுமா, நீ கேள்விப்பட்டாயா, வேண்டுமானால் வீட்டில் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நம்ம சொல்ல முடியுமா, நம்மள்கிட்ட கேட்டால் நீ சொல்ல சரிதான், எங்கள் வீட்டில் இப்போ தான் தவஹீத் வந்திருக்காங்க, போக சரியாக வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியும், இல்லைன்னு மறுக்க முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட நிலைமை நம்மள்ட இருக்குது. நம்ம எதை சொல்லுவோம், கணவனுக்கு தவஹீத் தெரிஞ்சா மனைவிக்கு தவஹீத் தெரியல. ஒருவேளை பெண்ணு தவஹீத்வாதியாக இருந்தால் கணவன் தவஹீத்வாதியாக இல்லை, கணவன் தொழுகையாக இருந்தால் பெண்ணு தொழுகையாளியாக இல்லை, பெண்ணு தொழுகையாக இருந்தால் கணவன் தொழுகையாளியாக இல்லை. இப்படி தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்படிப்பட்ட உறவு சகாபாங்கிட்ட இல்லை. சஹாபி ஆண்களும் பெண்களும் எது அவங்க மார்க்கமாக தெரிந்தாங்களோ அதை ரெண்டு பேரும் தெரிஞ்சிருந்தாங்க. ஒருவருக்கு ஒரு பரஸ்பரமாக ஆண் செய்தால் பெண்ணும் பெண் செய்தால் ஆணும் அதை தட்டி கேட்கக்கூடிய அளவுக்கு நல்ல உரிமை தைரியம் இருந்துச்சு அவங்கள்ட்ட. உடனே அப்படி சொன்ன உடனே அவர் சொல்லிட்டார், உண்மையில உண்மையாக இருக்கும், அப்படி போவோமா, நம்ம என்ன செய்யப்பா, அவர் தான் சொல்ல துணிஞ்சு சொல்கிறாரு, செய்வா செய்யாரு போப்பா. அவங்க உடல உள்ளே போகிறாங்க, உள்ளே போய் பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க, அப்துல்லா நஸ் அவர்களே நான் கேள்விப்பட்ட மாதிரி உங்களுடைய வீட்டு பெண்கள் இல்லைங்கிறாங்க. அதுக்கு பிறகு அப்துல்லா சொல்றாங்க, சுபஹானல்லாஹ், அவங்க ஈமான பாருங்க, இதுதான் ஈமான். அப்ப அல்லாஹ் நம்பி வாழ்றோம்னு சொல்லக்கூடியவங்கள்ட்ட எதை நம்புனாங்களோ அதுல உறுதியா இருந்தாங்க, அது செய்தாங்க, செய்ததையே மக்களுக்கு சொன்னாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை. விடிய விடிய தொழுகை பத்தி நம்ம சிறப்பான அம்சம் பேசிட்டு பஜ்ஜி துறைக்கு வரமாட்டாங்க. சொன்னவங்கள பஜ்ஜி துறை பார்க்க முடியாது. நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. அதனால நம்ம மட்டும் சொல்லுவாங்க, சொல்லு சுல்தான் செயல் சைத்தான். நல்லா சொல்றான் ஆளு, செயல் வரைக்கும் சைத்தான் அவளை இருக்கிறான். நான் இப்படி என் காதால் ஒரு பெரிய ஒரு பயன் பண்ணிட்டு இருக்கிறான். வேகமா எஞ்சி விழுந்தார். நாங்கள் நிற்கிறேன், எனக்கு தெரியும்னு சொன்னாலும் தெரியல. பார்த்துட்டு இவன்லாம் பயன் பண்ண வந்திருக்கிறான். இவன் சொல்லே சாகுவோம், இவன் செயலே ஒன்றும் ஒன்றும் கொழு கிடையாது, இவன் ஏன் மக்களுக்கு சொல்கிறான் என்று அவர் மனிச்சு போயிட்டார். பாருங்க, சொல்லால திருந்து விடுற செயலால் கெடுவ விலை அதிகம். அதனால தான் குரான் கண்டி சொல்லுது, நீ செய்யாத சொல்வது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய குற்றம். அல்லாஹ் மிகப்பெரிய கோபப்படுறான். அதனால தான் நரகத்தில் அவருக்கு நெருப்பினால கத்தினால் அவருக்கு நாக்கு துண்டிக்கப்படல வருது. அப்போ அந்த நாளில் பார்க்க ஆண்களுக்கு பெண்களுக்குள்ள உளறு. அப்போ பேர் வெளியே வந்து சொல்கிறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி இல்லைன்னு சொன்ன உடனே, நான் கேள்விப்பட்ட மாதிரி இல்லைன்னு சொன்ன உடனே அப்துல் சொல்கிறாங்க, நீ கேள்விப்பட்ட மாதிரி என்னுடைய பெண்கள் இருந்தால் அவர்கள் எங்களோடு சேர்ந்து வாழ முடியாதுங்கிறாங்க. சுபஹானல்லாஹ், எப்படிப்பட்ட உறுதி பாருங்கள். நீ நம்ம சகோதரர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தௌஹீத்வாதிகள் சொல்லக்கூடியவங்க, அவங்க மனைவி எந்த வேணால் சிரிக்கு செய்திருப்பாங்க. என்னங்க அந்த முயற்சி சொல்லிட்டு கேட்க மாட்டேங்கிறாங்க இவங்க, அந்த முயற்சி சொல்லலாம் கேட்க மாட்டேங்கிறாங்களாம். அப்போ அப்படி சர்வசாதாரணம் சொல்கிறாங்க. அப்போ இதே கொண்டு நான் என்ன சொல்கிறேன், தயவுசெய்து கொஞ்சம் கோபப்படாம கேளுங்க. சிறுக்க நம்ம நாட்டில் பெரிய பாவம் நினைக்கிறேன். ஏன் சொல்லுங்க பாவம், எப்போதுமே ஒரு தவறை அடிக்கடி பார்த்தோம்ன்றது அது எனக்கு தவறாக தெரியாது. நம்ம பழகி படிச்சுங்க, பெரிய தவறாகவே தெரியாது. ஆனால் இப்போ நம்ம நாட்டில் சில தௌஹீத்வாதிகளை சில அறிஞ்சிருக்கிறாங்க, அவங்க கூட சில சிறுக்கு வந்து பெரிய இதெல்லாம் சொல்லக்கூடாது, முஷ்ரிக்னு சொல்லக்கூடாது. அவன் செய்து அவன் செய்யிட்டு போகிறான், அவனை பற்றி நீ அவன் சொல்லலாம், அவன் சொல்லலாம், ஏன் கேள்வி கேட்டுக்கிட்டுக்கிற, அதை கண்டுக்கிறாதன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் சுபஹானல்லாஹ், எங்கள் இமாம் தொழுகை வைக்கிறதா இருந்தால் ஒரு 25 மில்லி போட்டு தொழுகை வைப்பார். அப்படி சொல்ல யாரும் ஒத்துக்குவாங்களாங்க? எங்கள் இமாம் சொல்லி குடிப்பார், குடித்தா என்னப்பா, அவர் குடிச்சு பாரு உனக்கு என்ன, அப்படி யாரும் சொல்லுவானா? எங்கள் இமாம் விபச்சாரஞ்சிற ஆளாக இருக்கான், இருந்தாலும் பரவாயில்ல தொழுகை கிட்டும், யாரும் விடுவானா? யோசிச்சு பாருங்க, யாரும் விடுவானா? நீங்க விடுவீங்களா? விபச்சாரம் பண்றவனா, குடியாரனா, இமாமா, என்னப்பா சொல்ற, குடியார இமாம்னு சொல்ற, விபச்சார இமாம்னு சொல்ற, அவரை வச்சுக்குவாங்களா முதல்ல? அப்ப அதை பெரும்பாவமா நினைச்சவங்க சிறுக்கு நினைக்க மாட்டேங்கிறாங்க. சரதாஜ் எந்த சொல்லுவாங்க, சிறுக்கு என்ற ஒரு எந்த மனிதனுடைய உள்ளத்தில் கடுகளவு சிறுக்கர்கள் சொர்க்கம் போக முடியாதுங்கிறாங்க. எந்த உள்ளத்தில் கடுகளவு ஈமான்கள் சொர்க்கம் போவானாங்க. அப்ப ஈமானுக்கு நேர் எதிர்ப்பது எதுதான்? அப்ப சிறுக்கு உள்ளவன் என்ன இருக்காது? ஈமான் இருக்காது. அப்ப இந்த அளவுக்கு சொன்ன பிறகு அல்லாஹ் குர்ஆன்ல சிறுக்கை தவிர எல்லா பாவத்தையும் மன்னிப்பான், ஆனா சிறுக்கு செய்த மன்னிக்க மாட்டான். அப்படி சொன்ன பிறகு ஒரு நபியுடைய மனைவி, ஒரு நபியுடைய தகப்பனார், நபியுடைய மகன், இவர்களெல்லாம் சிறுக்கு செய்த பிறகு அவங்க எங்க போக முடியல? நரகத்துக்கு போக, சொர்க்கத்துக்கு போக முடியல. இப்ராஹிம் அவனோட ரெண்டு கையேந்தி அல்லாட்ட கேட்டா, யா அல்லாஹ், என் தகப்பனாருக்கு சொர்க்கம் கொடுக்கணும். அல்லாஹ் மறுத்தான். சுபஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க, மஹ்ஷர்ல தகப்பனை பாக்குறாங்க, தகப்பனார பார்த்தா முகம் கருத்து போய் பார்க்க பரிதாபமா இருக்கு. என்ன தந்தை அவர்களே, உலகத்தை நான் சொன்ன கேட்டீங்களா, சிறுக்கு செய்யு சொன்ன கேட்டீங்களா, அல்லாஹ் என்ன சொன்ன கேட்டீங்களான்னு சொன்ன உடனே, ஆனா உலகத்துக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா, கல்லா எடுத்து கொண்டுருவேன் பிசா போண்டார். ஆனா அங்க என்ன சொல்றாரு, மகனே நான் உனக்கு மாறு செய்ய மாட்டேங்கிறார். மஹ்ஷர்ல சுபஹானல்லாஹ், இதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மஹ்ஷர் நடக்கும் நிகழ்ச்சியை. அப்படி சொன்ன உடனே இவர் கேட்கிறான், இவராஜ கேட்கிறாங்க, அல்லாஹ் என்ன செய்யிருக்கலாம், கேட்டதுனால அந்த நிகழ்ச்சி கூட கண்டு அவங்க கண்ணில் காட்டாம ஆக்கிடலாம். ஆனால் என்ன செய்யலாம், அல்லாஹ் இப்ராஹிமே கொஞ்சம் குறிந்து பாருங்கிறான். இப்படி நிமிர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க தகப்பன்ட்ட, உடனே தலையை குறிந்து பாரு சொன்ன உடனே இப்ராஹிம் குறிறாங்க. எப்படி இப்ராஹிம் கேட்குறாங்க, யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய குடும்பத்திலையும் நீ பாதுகாப்பாக சொல்லியிருக்க, கண்ணி விட சொல்லியிருக்கிற, ஆனால் என் தகப்பனுக்கு நரகண்டா, அதை விட மிகப்பெரிய இழிவு என்ன இருக்கு, இது பெரிய கேவலம் இல்லையா? இந்த கேவலத்தில் என்ன எப்படி நீ எனக்கு என்ன வச்சிருப்ப, ஆக இந்த நிலையை விட்டு மாத்துன்னு கேட்ட பிறகு அல்லாஹ் என்ன சொல்றான், என்ன சொன்னா, இப்ராஹிமே கொஞ்சம் குறிந்து பாருங்கடா. சுபஹானல்லாஹ், குறிஞ்சு பாக்குறாங்க, பேசி கொண்டு இந்த தகப்பனார அப்படி அல்லாஹ் என்ன செய்யறான், முள்ளம் பன்றி போல ரத்தம் தோய்ந்த நிலையை தூக்கி நரகத்தில் எறிவானான். இருந்து இப்படி சொல்வானா, யாரெல்லாம் இணை வைத்து வாழ்ந்தார்களோ அவளுக்கு சொர்க்கம் என்பது கிடையாது, கராம், சொர்க்கம் போக முடியாது என்று சொல்லி அவன் கண்மு நல்லா எறிவானான். சுபஹானல்லாஹ், பெரிய தியாகி, மாபெரும் தியாகி, இப்ராஹிம் தியாகம் கொஞ்சம் நஞ்சமா, தியாகத்திற்கு எடுத்துக்காட்டு இப்ராஹிம் சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய தியாகி. அவங்க அல்லாட்ட கேட்ட, என்ன தகப்பனாருக்கு இழிவில்லாம சொர்க்க நரகம் இல்லாம ஆக்குன்னு கேட்டாங்க. அப்படியா கேட்டா நீ பாரு கண் முன்னாலே பாரு நரகத்தை போய் உனக்கு காட்டுறால காட்டுவானா? அப்ப இவ்வளவு கடுமையான ஒரு குற்றம் சிறுக்கு. சிறுக்குட்டா என்ன? நபிகள் நாயகம் சல்லல்லாஹு சின்ன பிள்ளைக்கு விளக்கிறவன் அழகா சொல்றாங்க, சல்லல்லாஹு அலைஹி விளக்கி சொல்றாங்க. இன்னும் ஒருபடி அதிகமாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வந்து யூத அறிஞர்கள் சொல்றாங்க, முகமதே அல்லாஹ் முகமதே நீங்கள் உயிர்களும் உங்களுடைய மக்கள் நல்ல ஆளுக்கு தான், ஆனா உங்க மக்கள் ஒரு தவறு பண்றாங்க தெரியுமான்னு கேட்டாங்க. யார் சொல்ற பாருங்க, யார் சொல்றது? யூதர்கள். ஏன்னா யூதர்கள் ஏதோ எந்த எந்த அடியில் வாழ்ந்தவங்க? வேத அடிப்படையில் என்ன சொல்றாங்க? உங்களுடைய மக்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஆச்சரியப்பட்டு இணை வைக்கிறாங்க என்னப்பான்னு கேட்டாங்க. அவர்கள் உங்களிடத்தில் சொல்லும் போது மாஷா அல்லாஹ் வஷீத்த என்று சொல்கிறார்கள், நீங்களும் அல்லாஹ்வும் நினைத்தால் நடக்கும் என்று சொல்கிறார்களே, அதை கண்டுகிறாங்க. அது என்னன்னு சொல்றாங்க அவங்க, இணை வைப்புங்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற பாவம் விளக்கும் போது எப்படி சொல்றாங்க, நீங்களும் அல்லாஹ் நினைச்சா நடக்கும் சொல்றாங்க, கண்டுகிறாங்க. நீங்களும் அல்லாஹ் நினைத்தால் நடக்கும் இணை வைக்கக்கூடிய பாவம் உனக்கு அப்படியே சொல்ல வேண்டும் என்று விருப்பம் இருந்து என்ன என சொல்ல இருந்தா அல்லாஹ் நாடு சும்மா சேர்த்த பிறகு நீங்கள் விரும்பினாலும் சொல்லுங்க. அப்ப எப்படி விளக்கி சொல்ல பாருங்க, அப்ப அல்லாஹ் நினைக்கிற மாதிரி அல்லாஹுடைய தூதர் நினைக்கிறாங்க சொன்னது என்னங்கிறாங்க, ஏன் அல்லாஹ் நினைச்ச மாதிரி யார் நினைக்க முடியாது? அல்லாஹ்வோட தூது நினைக்க முடியாது. ஏன் நினைக்க முடியாது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு கூட்டத்தோடு போறாங்க, நிறைய சஹாபாக்கள் ஒரு பயணத்தில் மேற்கொண்டிருக்கிறாங்க. பயணத்தை முடித்து விட்டு இடையில உட்கார்ந்து கொஞ்ச நேரம் தொழுது விட்டு உட்கார்ந்து அழுகிறாங்க. அழுகுவதை பார்த்த உடனே உமர் இல்லாஹு தஆலா அல்லாஹ் தூதரே ஏன் அழுகிறீர்கள்? காரணத்தை சொல்லிவிட்டு அழுகுங்கள், நாங்களும் உங்களுடைய அழுகில் பங்கு கொள்கிறோம் நாங்கள். அப்ப ரசூலுல்லாஹி சொன்னாங்க, என்னுடைய தாயாருடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காண்டு அல்லாஹ் துஆ கேட்டேன், துஆ கேட்கறதுக்கு அனுமதி கேட்டாங்க, அல்லாஹ் அனுமதி இல்லை என்று விட்டான். யாரெல்லாம் இணை வைத்து வாழ்ந்து மரணித்து விட்டார்களோ அவர்களுக்காக துஆ கூட செய்யக்கூட அல்லாஹ் சொல்லிட்டான், அதை நினைத்து நான் தாங்க முடியாம அழுகிறேங்கிறாங்க. அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தகப்பனார் தாயார் அவருடைய பாட்டனார் அவங்க எல்லாம் மூத்தா போன பிறகு அவன் வளர்க்கிற பொறுப்பு யார் எடுத்தான்? அபூ தாலிப். ரொம்ப கண்ணியம் வளர்த்தாங்க, வளர்த்தாங்க, தன்னுடைய பிள்ளையை விட நபிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அவங்க இருக்கும் வரை அபூதா இருக்கிற வரையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த எரிகள் தொல்லை கொடுப்பதை கூட குறைச்சிருந்தாங்க அவங்களுக்கு பயந்துகிட்டு. அப்படிப்பட்ட பெரிய தகப்பனார் மூத்தா போற கட்டத்தில் போய் சொன்னாங்க, என்னுடைய பெரிய தகப்பனார் அவர்களே ஒரே ஒரு வார்த்தையோடு மூத்தாயிருங்க, நான் உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்து எப்படியாவது போராடி போராடி உங்களுக்கு சொர்க்கத்தை வாங்கி தருவேன். நாங்க என்ன இப்போ ஒரு வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டு மரணமடைங்கன்னாங்க. அவர் சொன்னாரு, நீ சொல்ற கொள்கையெல்லாம் சரிதான். அப்ப எப்படி ஏற்றுட்டாரு? எப்படி ஏற்றுட்டாரு? சரிதான் ஏற்றுட்டாரு. அலிம் தூங்குறாரு, அலிம் தரம் சொன்னா நல்ல விளங்கிட்டு அர்த்தம், நான் நன்கு அறிந்து கொண்டேன், நீ சொல்கிற கொள்கை சரிதான் அறிந்து கொண்டேன், ஆனாலும் நான் ஒருவேளை மௌத்தாகிற கட்டை சொல்லி மரணம் அடைந்தால் நான் எந்த சமூகத்தை சார்ந்து வாழ்ந்தேன் அந்த மக்கள் இவர் தம்பி மகளுக்காக வேண்டி மாறிவிட்டார்னு சொல்லுவார்கள், அதனால நான் அந்த கொள்கையிலே மௌத்தா போறேன்டாங்க. விளங்கிடுச்சு அவங்களுக்கு சத்தியம் தெரிஞ்சு. நிறைய பேர் அப்படித்தான் சத்தியம் தெரிஞ்ச பிறகும் நம்ம இவ்வளவு காலம் இருந்துட்டோமே, இவ்வளவு பெரிய சமுதாயம் இப்படி இருக்கிறாங்களே, இந்த நேரத்தில் இப்படி நம்ம இருந்தா நம்ம அவங்களுக்கு என்ன பலன், இப்படி தான் நினைக்கிறாங்க. அப்படி மூத்தானோட ரசூலுல்லாஹ் வேதனைப்பட்டு நம்ம சொல்றது கேட்காம மூத்தாயிட்டாங்களே, இருந்தாலும் பரவாயில்லை, யா அல்லாஹ் என்னுடைய பெரிய தவறு பாவத்தை மன்னிப்பாயாக நல்லா கேட்டாங்க. அல்லாஹ் ஆயத்திறக்கி ஒமா கான் நபி வல்லதீன ஆமனு யஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன், இல்ல அஷ்ரஃப் முஷ்ரிகீன் நான் வந்து சொல்றேன், அல்லாஹ்வுக்கு இணை வைத்து வாழ்ந்தவளுக்கு நபியா இருந்தாலும் சரி, அது நபியோடு சேர்ந்து மற்றக்களா இருந்தா சரி, யாரும் அவங்க சொந்தக்காரனா இருந்தா கூட பாவம் தேடுறதுக்கு அனுமதி இல்லைங்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்க, தனக்காக தன்னை நல்ல வளர்ப்பதற்காக பெரும் முயற்சி செய்த ஒரு தகப்பனாருக்கு பாவம் கேட்டான், கேட்க கூடாண்டான்ல. அப்ப சிறுக்கு என்பது அவ்வளவு பெரிய பாவம். அப்ப என்னன்னா ரசூல்லா ஆசைப்பட்டாங்க, ரசூல்லா விரும்பினாங்க, அல்லாஹ் என்ன செய்யறாங்க மறுக்கிறான். அப்ப ரசூல் விரும்ப என்ன செய்யல நடக்கல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு விரும்பினா அந்த விருப்பத்துக்கு மாறாம நடக்கும், அல்லாஹ் விரும்பினா மாற நடக்குமா? அப்ப அல்லாஹுடைய விருப்பத்திற்கும் அல்லாஹுடைய நாட்டத்திற்கும் ரசூல் நாட்டத்தை சேர்க்க கூடாது. அப்ப அல்லாஹ் சிறுக்கு சிறு சுருக்கம் நடத்தும், அல்லாஹுக்கு என்ன என்ன பெயர்கள் பண்புகள் வணக்கம் வழக்கம் வழக்கு வழிபாடுகள் அல்லாஹுக்கு எதனா சொந்தமோ அதை அல்லாஹ் அல்லாஹ் யாருக்கும் செய்யக்கூடாது. இன்னைக்கு நம்முடைய முஸ்லீம் சகோதரர்கள் பெருவாரியான சகோதரர்கள் இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால பெரிய மாற்றம் ஏற்பட்டது தமிழ்நாட்டில், மிகப்பெரிய அளவுக்கு சிறுக்கு விட்டு மக்கள் தவிர்த்துட்டாங்க. ஆனால் இன்னும் சில பகுதியினருக்கு சிறுக்கு தெரியாம இருக்கிறாங்க. அப்ப சிறுக்குன்னு சொன்னா குறைஞ்சபட்சம் என்னது, அல்லாவுக்கு இணையாக இன்றான் என்பது. நீ சர்வசால பாருங்க, நம்முடைய சகோதர சகோதரர் சில பேர் கீழே விழுந்தா கூட என்ன சொல்றாங்க, யா முஹியத்தீங்கிறாங்க. இன்னும் சில பேர் விழும்போது அவங்க தாய் தந்தை எப்பவும் மூத்தா போயிருப்பாங்க, ஆனா கீழே என்ன சொல்லுவாங்க, ஏம்மா வாப்பாம்பாங்க. அப்படின்னு சொல்லக்கூடாது. வாப்பம்மா ஹயாத்தோட பக்கத்துல இருந்தா என்ன செய்யலாம், ஏம்மான்னு சொல்லலாம். அப்ப ஏம்மான்னு சொன்னா நம்ம அறியாம நினைப்பை சொல்லிவிட்டு வரோம், அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் தான் எங்கு இருந்தாலும் எப்போது இருந்தாலும் யார் எங்கு கூப்பிட்டாலும், தனியா இருந்தாலும் சரி கூட்டம் வந்து கூப்பிட்டாலும் அல்லாஹ் ஒருத்தன் செய்வான் கேட்பான். அப்ப அதே அல்லாஹ் கேட்கிற அந்த அதிகாரத்தை அல்லாஹ் அல்லாத ஒருவரை அழைத்தால் அவன் யாராயிரான், இணை வைத்தன் ஆயிரான். அப்ப ஒரே ஒரு வார்த்தைங்க, ஒரே ஒரு வார்த்தை. அந்த ஷிர்க் செய்து கொண்டு அவன் தொழுதாலும் நோன் பிடித்தாலும் ஹஜ் செய்தாலும் ஜக்காத் வாரி வாரி வழங்கினாலும் அவன் அல்லாஹ்வுடைய பார்வை ஆற முடியாது, சொர்க்கவாசி ஆக முடியாது. அதனால அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நாளை மறுமையில் மிகப்பெரிய நன்மை செய்தவர்கள் எல்லாம் வருவாங்க. அந்த நன்மை செய்தவர்கள் நன்மையெல்லாம் அல்லாஹ் எடுத்து காட்டி அவர் ஷிர்க் என்ற ஒரு சின்ன பாவத்தினால் அப்படி மண் புள்ளி ஆக்கிவானான், கண்ணில் காட்டுவான், செய்த அமல பார்ப்பான், மிகப்பெரிய நல்ல காரியம் செய்திருக்கிற, ஆனால் இதற்கு என்னுடைய பலன் இல்லை என்பதற்கு என்ன அடையாளம், நீ செய்த ஷிர்க்னால் பலன் இல்லாம சொல்றான். அவர் ஷிர்க் என்ற ஒரு பாவம் இருந்தா எல்லா அப்பாவும் அழிஞ்சுதான் வெள்ளை சொல்லணும். நல்லா இன்னைக்கு அவுளியாக்கின்ற பேர்ல தான் சமுதாயத்தில் மிகப்பெரிய அந்த இந்த அல்லாவுக்கு மிகப்பெரிய பாவமான சிறுக்கு செய்கிறாங்க. அல்லாவுடைய அவுளியாக்கள், அல்லாவுடைய நேசர்கள் என்பவர்கள் இன்னை நாள் தான் வரமுறைப்படுத்துகிற அல்லா. யார் அல்லா நேசர்கள், யாரு, ஈமானும் இறையச்சு உடையவர்கள், அல்லாவுடைய நம்பிக்கை அல்லாவுடைய பயம் உள்ள அத்தனை பேர் யாரு தான், அவுளியாக்கள் தான். எந்த அவுளியாட்டையும் என்ன செய்யக்கூடாது, மூத்தான பிறகு கையெழுத்துக்கிறது அனுமதியே இல்லை. அப்படி அதை கேட்டுட்டாங்கன்னா அவன் சிறுக்கு, ஏன் சிறுக்கு செய்யணும்னு சொல்றோம், மரணம் அடைந்த பிறகு என்ன செய்யாது, அவன் காதல விழாவின் யார் சொல்றா, அல்லாஹ் சொல்றான். மூத்தான பிறகு நபியை ஒன்னா விட கேட்க செய்ய முடியாது. நம்ம சௌரியத்தை விளக்கி சொல்றோம் எந்த அளவுக்குடா பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தாயிராங்க. மூத்தான உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட இருக்கும் செய்தி சொன்னாங்க, என்ன செய்தி சொன்னாங்கடா, நான் மூத்தா போன பிறகு என்னுடைய சொத்து, நான் விட்டு போற சொத்துக்கள் அத்தனையும் அது பொது நிதிக்குரியதுன்னு, யாருக்கு இல்ல, என்னுடைய வாரிசுக்கு இல்லைன்றாங்க. ஆனாலும் மனிதர்கள் எப்போதுமே தவறு செய்யக்கூடியவங்க தான். இந்த தொடரில் ரசூலுல்லாஹ் மூத்தான உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு ஒரு சொத்து இருக்கு. இப்ப இந்த சொத்து வாரிசுக்கு வரணும், யாருக்கு வரணும், ஃபாத்திமா வரணும், அவங்க மட்டும் தான் இருக்காங்க. அப்ப ஃபாத்திமா அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அலீல சொல்லி இந்த சொத்தை நீங்க எனக்கு கேட்டு வாங்கிட்டு வாங்க, எனக்கு தான் வரணுங்கிறாங்க. அவங்க போய் கேட்கறாங்க. அப்ப அவ்வப்பக்கம் சொல்றாங்க, அவ்வப்பக்கம் சொல்றாங்க, அலியே நான் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் அல்லாவுடைய தூதருடைய குடும்பத்தினரையும் நான் என்னுடைய குடும்பத்தோட நம்ம மதிக்கிறேன், கண்ணியப்படுத்துறேன். ஆனால் அல்லாவுடைய தூதர் என்ன செய்யிட்டாங்க, தான் சொத்தை புது நிதின்ட்டாங்க, அதான் தரமாட்டேங்கிறாங்க. இப்போ இப்படி தரமாட்டேன்னு சொன்ன உடனே ஃபாத்திமாவுக்கு ரொம்ப மனசு சங்கடம். என்னடா நம்ம தகப்பன சொந்த கேட்குற இல்லைன்னு சொல்கிறாங்களே, ஆனால் அவங்க சும்மா இல்லைன்றாங்க, எதுக்கு இல்லைன்றாங்க, அல்லாவுடைய தூதர் சொன்ன பிறகு கொடுக்க மாட்டேன்றாங்க. இப்ப யோசிங்க, இவங்க ரெண்டு பேருக்கு இந்த மனஸ்தாபம் கொஞ்ச நாளா இருக்குது. அவுளியாக்கடத்துல போய் கேட்டு அவங்க கனவுலையோ நனவுலையோ வருவாங்கன்னு இருந்திருந்தா இந்த ரெண்டு என்ன செய்யிருப்பாங்க, அவங்க போய் கபல் ரெண்டு, யார் ரசூலுல்லா இந்த மாதிரி உங்க மக கேட்கறாங்களே, நான் என்ன செய்யறது, ஒரு சத்தம் ரசூல்லா, ஏ அந்த சொத்து உனக்கு கொடுக்கல, உனக்கு இல்லை, அதை என் மகள் கொடுத்துரு என்று ரசூல்லா சொல்லியிருந்தா விஷயம் தீர்ந்துருக்கும். அதாவது அவங்களுடைய கனவுல வந்து அந்த சொத்து யாருக்குரியதுதான், என் மகளுக்குரியதான், அல்ல ஃபாத்மாவுடைய கனவுல வந்து அது சொந்த கேட்காது போது ரசூலை சொல்லணும்ல, இப்படி சொல்லவே இல்லை. அப்போ அவுளியாக்களுக்கெல்லாம் மாபெரும் அவுளியா, அவங்க மட்டும் இல்லை, ரசூலோடைய மகள் யார் தான், மிகப்பெரிய வலியுல்லா, அவங்களும் அதை விட மிகப்பெரிய வலியுல்லா, அலியுல்லா மிகப்பெரிய வலியுல்லா. அப்போ இந்த வலியுல்லாக்களுக்கு வந்து சண்டை ஏற்படும் போது வலியுல்லாவுக்கு தலைவரான ரசூலை தீர்த்து வைக்க முடியும்னு இருந்திருந்தா என்ன செய்யிருப்பாங்க, தீர்த்து வச்சிருப்பாங்க. நடந்துச்சா இல்லை, எந்த அளவுக்கு வரலாறுண்டா, அலிஹில்லாவுத்தால ஃபாத்திமா மூத்தார் வரைக்கும் போகலையா, யார்கிட்ட, அவுபுகிட்ட, இந்த மனஸ்தாபத்தினால. இதனால மனைவி சொல்கிறாங்க வாங்கிட்டு வான்னு, அவங்க என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, இல்லைங்கிற ரசூலா சொல்லிட்டு தரமாட்டேங்கிறாங்க. இது மட்டும் இல்லைங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அருமை மனைவி ஆயிஷாவுக்கும் அலிக்கு ஒரு போரை நடந்துச்சு. அந்த போருக்கு நயவஞ்சல் காரணம், உண்மையான காரணம் வேற வேற, அதை பற்றி நம்ம சொல்ல நினைக்கல, சண்டை வந்துச்சு. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்து சொல்வாங்கன்னு இருந்திருந்தா என்ன செய்யிருப்பாங்க, ஆயிஷாட சண்டை போகாத தப்புன்னு இருப்பாங்க, அல்லது அழிட்டு போய் இந்த இதெல்லாம் செய்யக்கூடாது. அல்ல யாராவது சஹாபாக்கள் மற்றவங்க கனவுல வந்து, ஏன்னா சஹாபாக்கள் சொல்ல யார் கேட்பா, மற்ற சஹாபாக்கள் கேட்பாங்க, போய் சொல்ல மாட்டாங்கன்னு ஒரு சஹாபிக்கு ரசூலுல்லாஹி கனவு வரல. அல்ல இவங்களால போய் கபர்ல போய் ரெண்டு அல்லாஹ்வின் தூதரே இப்படி ஒரு சண்டை வந்துச்சு என்ன செய்யறது என்ன கேட்கலாம்ல, கேட்கல. ஏன் கேட்கல? ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி. மரணம் அடைந்து விட்டால் யாருக்கு என்ன கிடையாது, சக்தி கிடையாது. மரணம் அடைந்த பிறகு யாரும் காதல கேட்க முடியாது. மரணம் அடைந்த பிறகு யாரும் நடக்கிற செய்தியை பார்க்க முடியாது. அதெல்லாம் போட்டு சின்ன விஷயம். ஒரு ஆள் ஹோமா சேர்ச்சி இருக்கான வச்சுங்க, ஒரு வருஷம் அடக்க முடியுமா? நம்ம அடக்குவோமா? பேச மாட்டேங்கிறாரு, பார்க்க மாட்டேங்கிறாரு, கேட்க மாட்டேங்கிறாரு, எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறாரு. அவர் என்ன செய்யறோம்? அடக்குறோமா? ஹோமா சேர்ச்சியில் இருக்காரு, கிடக்கட்டுங்கிறோம். சாவ மாட்டாரு கூட சில எதிர்பார்ப்பான், ஆனால் என்ன செய்யறது? அடக்கிறது இல்லை. சரி, தூங்கிட்டு இருக்க ஒரு தலைமாட்டில் போயிருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சோமரன் கேட்பான் யாராவது? அல்லாவுடைய தூதர் தூங்கிட்டு இருக்கும்போதே தெரியலங்க. அல்லாவுடைய தூதர் தூங்கிட்டு இருக்கும் போதே சுபத்துடைக்கு முடிஞ்சு போகுது. ஒரு நாள் நடக்குது, முழிச்சு பார்த்தது யாரு? முதல்ல அவுபக்கர் தான். முழிச்சாலும் கூட என்ன செய்ய முடியல அவங்களுக்கு, அல்லாவுடைய தூதர் தூங்குறாங்களே என்ன செய்யறதுன்னு ஒன்று ஓடலை. உம்மர் நினைச்சாங்க அல்லாஹ் அக்பர் சத்தம் போட்டாங்க, ரசூலா முழிச்சிட்டாங்க. பாருங்க சுபஹானல்லாஹ், சத்தம் போட்டு முழிச்சாங்க. அவங்க முழிச்சாங்களா? இல்லை, அப்போ சத்தம் போட்டுதான் முழிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கும் தெரியல. அப்போ தூங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தூக்கத்தில் என்ன செய்யாது, எந்த விஷயம் நடக்கிறது தெரியாது. அவர் நல்ல விளங்குது. அப்போ அவுலியாக்கள் வந்து கபூரில் உயிரோடு இருக்கிறாங்களா? அப்போ ஏன் அடக்கின? உயிரோடு அடக்கலாமா? அடக்கிற பேர் அவங்க உயிரோடு இருந்தால் உள்ள வச்சு சம்பவிப்பாங்களா? நம்ம செய்வோமாங்க. ஹோமாசிராஜில் உள்ள ஆளை கூட அடக்க மாட்டோம். அவுளியாக்கள் கபரி உயிரோடு வாழ்கிறார்கள், அதை வாழ்ந்த வெளி வரட்டுமாங்கிறேன். ஏன் வயிறோட உயிரோடு அடப்பதை ஏன் அடக்கணும்? அவன் சமுதாயத்தில் ஷெய்த்தான் வந்து இப்படி ஆதிக்கம் செலுத்துறான். ஆனால் அல்லாஹ் இன்னா ஜாலன ஷெய்த்தான இல்லதில்லாயுங்கிறான். அல்லாஹை முறையாக நம்பாவது ஷெய்த்தான் அவுளியாக்களாக இருக்கிறார்கள். அப்போ எந்த சந்தர்ப்பத்திலையும் நாம் திருமறை குரானை படித்து அதன் அடிப்படையில் நம்முடைய மக்களை வளர்க்க வேண்டும். அல்லாஹுக்கு எந்த காலம் கொண்டு நம்முடைய வாழ்த்தினாலோ செயலினாலோ எந்த வந்துடக்கூடாது? ஷிருக் என்ற பாவம் வந்துடக்கூடாது. வேறு எந்த பாவத்தை செய்து மூத்தாவிட்டால் கூட அல்லாஹ் என்ன செய்யலாம்? மன்னிக்கலாம், சொர்க்க தரலாம். ஆனால் ஷிருக் என்ற பாவத்தை செய்து மூத்தாவிட்டான்னா மன்னிப்பே கிடையாது. அவன் நிரந்தர நரகம் மட்டுமில்லை, அவனுக்கு அவன் துவா கூட செய்ய முடியாது. எனவே நாம் நம்முடைய முஸ்லீம் சகோதர சகோதரிகள் இந்த ஷிருக் என்ற பாவத்தை அகற்றுக்காக பாடுபடணும். அவள் யாருக்காக பாடுவதற்காக எதை ஆரம்பிக்கணும்? குரானை படிக்கணும், குரானுடைய விளக்கமுறை ஹதீஸை படிக்கணும். இதை படித்து நம்ம சொல்லிட்டோன்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம சமுதாயத்தில் சிறுக்கு ஒழிஞ்சு போயிடும். அல்லாஹ்வுடைய அன்பு அருளும், அல்லாஹ்வுடைய அன்பு நம் சமுதாயத்தில் பரவி நிற்கும். நாம் இந்த உலகத்தில் உண்மையான முஸ்லீமாக மூமினாக வாழ்ந்து நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உடற்பயிற்சி பெற முடியும். ஆகிய அல்லாஹ் ஜல்லஷானு தாலா மூமின்களாக முஸ்லீம்களாக வாழ்கிற ஆண் பெண் அவர்கள் உள்ளத்திலும் திருமறை குர்ஆன் தான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு அடிப்படை, அது ஹதீஸ் தான் அடிப்படை என்ற உண்மையான உணர்வை கொடுத்து அந்த இரண்டையும் படித்து அதன் அடிப்படையில் வாழ்ந்து பிற மக்களை வாழச் செய்து ஷிருக் என்ற பாவத்தை விட்டு தவிர்ந்து உண்மையான ஏகத்துவத்தில் வாழ்ந்து மரணமடைந்து சொர்க்கம் செல்கின்ற நற்பாக்கியத்தை நமக்கு தந்தல்வானாக என வேண்டி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவாலா ரப்பில் ஆலமீன்.
அழகுக்காக
பிடிங்க